இயேசுக்கு அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற என் அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வேண்டுதலோடு கூட மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சொந்த பிள்ளைகளாக சசிதமாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய இந்த நினைவு கூறுதல் நாள் இந்த நாளுக்குள்ளாக கடந்து போற இந்த வேளையில கூட அவருடைய சமூகத்திலே நாம் மிகுந்த தாழ்மையோடு கூட அமர்ந்திருந்து அவருடைய பரிசுத்தமான உன்னதமான வசனங்களை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதமாக தேவன் நமக்கு கிருபை நேரத்தை மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். அதற்காக கொடான குடி அநேக அநேக நன்றிகளையும் ஸ்தோத்திரியும் துதியும் கூட நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் எடுத்துக்கொண்டு இன்றும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். விசேஷ விதமாக கடந்த நாட்கள் முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் முழுவதுமாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நினைவு கூறுதல் நாள் பற்றின அந்த தியானத்திலே நாம் அதிகமாக நம்ம இருந்தோம். அந்த வகையில் பார்க்கும் போது இது ஒரு கடைசியான ஒரு காரியமாக நமக்கு பங்களிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கடைசி நேரத்திலே கடைசி இந்த வேளைகளே நம்முடைய கர்த்தனுடைய பாடுகள் அவருடைய மரணம் அது மாத்திரமல்லாதபடிக்கு அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை கூட அதீதமாக நம்ம உணர்ந்தவர்களாக இந்த இடத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது கடந்து போன நாட்கள் முழுதுமாக நம்முடைய தேவன் நம்முடைய கர்த்தர் மூலமாக அநேக வழிநடத்தல்கள் அனுபவம் மூலமாக நம்ம கொண்டு வந்து விசேஷ விதமாக இன்றும் கூட ஒரு அருமையான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து போகும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக அநேக நன்றிகளை கூட நாம் தெரிவித்துக் கொண்டு நாம் பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பானது சகோதரர் ரசல் அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, தி பிளெஸிங் ஆஃப் த கப் ஆஃப் சால்வேஷன், அதாவது ரட்சணிய பாத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு நம்ம ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்திற்குண்டான ஆதார வசனம் நாம் படிக்கிறதுக்கு முன்பாக சில காரியங்களை நாம் குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், அதிகமாக கடந்து போன பாடங்கள் முழுவதுமாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாத்திரத்தை குறித்து அதிகமாக நம்ம தியானம் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த பாத்திரம் எதை குறித்து தான் அது நினைவுபடுத்துகிறது, நமக்கு என்ன ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு பார்க்கும் போது, இந்த பாத்திரமானது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், அவருடைய துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள் மற்றும் மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு பாத்திரமாக நமக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பாத்திரத்தை கூட நம்முடைய அவமானம், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய சோதனைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய மரணம் கூட அதில் அடங்கியிருக்குன்னு கூட நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே சகோதரர் கொடுக்கிற ஒரு தலைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு தான். ஆனால் இந்த தலைப்பின் கீழாக அவர் கொண்டு வருகிற ஒரு செய்தி என்னன்னு பார்க்கும் போது, இந்த அவமானத்தின் பாத்திரம், இந்த துக்கத்தின் வேதனையின் பாத்திரத்திற்கும் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்திற்கும் ஒரு நேரடியான ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்ப அந்த வகையில் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த ஒரு பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இப்பொழுது நம்ம இந்த பாடத்தினுடைய ஆதார வசனம் நாம் படிக்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதின 116 சங்கீதம் 12-14 வரை எடுத்தவர் தயவு செய்து வாசியுங்கள்.
கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு இனத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் ஒரு பாதத்துக்கு அருமையானது.
ஓகே, இந்த 3 வசனங்கள்ல நம்ம பார்க்கும் போது, குறிப்பாக 12-14 வசனங்கள் முடிய நம்ம பார்க்கிற இந்த ஒரு காரியத்துல, கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நாம் எண்ணத்தை செலுத்துவோம். இங்க சங்கீதக்காரன் தாவீது அவர் பேசும் போது தனக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய உபகாரங்கள், உபகாரங்களுக்கு நம்ம வேற என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை நம்ம போடலாம்னா, கர்த்தர் கையிலிருந்து தேவன் கையிலிருந்து கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய கிருபை அப்படி சொல்லலாம். அப்ப இரக்கம் அப்படி சொல்றார். அப்ப அவர் கையிலிருந்து பெறப்பட்ட இந்த இரக்கம், இந்த கிருபை எல்லா உபகாரத்திற்காகவும் நான் என்ன செய்வேன் சொல்லிட்டு இந்த ஒரு காரியத்தை இங்க ஆரம்பிக்கிறதா பார்க்கிறோம். அப்ப தாவீது எதை குறித்து தான் அவர் பேசி வச்சுட்டு போனார், என்ன காரியத்தை அவர் வந்து உணர்ந்தார் அப்படின்னு பார்க்கும் போது, ஒரு மிக விசேஷமான ஒரு காரியம் இங்க சகோதரர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும் போது, ஏற்கனவே தன்னுடைய முற்பிதாவுக்கு முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அந்த மிகப்பெரிய உன்னதமான வாக்கு தத்தம், அந்த ப்ராமிஸ் அதை குறித்து அவர் பேசுகிறதா சகோதரர் என்று சொல்றார். அது என்ன ப்ராமிஸ்? தன்னுடைய முற்பிதாவாகிய தாவீது வந்து தன்னுடைய இந்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தம். இதோ உம்முடைய வம்சத்திற்குள்ளாக இந்த பூமி முழுவதுமாக நான் என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். அப்ப என்னுடைய வம்சம், தாவீது அவர் யோசனை பண்ணா என்னுடைய முற்பிதாவுடைய வம்சத்துல நான் வந்திருக்கிறேன், அப்ப என் நிமித்தமாக அல்லது என்னுடைய வம்சம் நிமித்தமாக இந்த பூமியில் இருந்த சகல ஜனங்களும் என்ன பண்ண போறாங்க, ஆசீர்வதிக்க போறாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசனை பண்ணி அதை உணர்ந்ததுனால, இதை முற்றிலுமாக புரிந்து கொண்டிருக்கிறதுனால இவர் ஒரு சந்தோஷத்துல களி கூர்ந்து தேவனுடைய கிருபைகளுக்காக அவர் வந்து நன்றி செலுத்தும் விதமாக இந்த வசனத்தை அவர் சொல்கிறார். இன்னொரு வகையில் பார்க்கும் போது தாவீதை குறித்து நமக்கு தெரியும், தாவீது தன்னுடைய வயதுல இள வயது முதல் கொண்டு அவர் மறிக்கும் அந்த தருவாய் வரைக்கும் அநேக போராட்டங்கள் வழியாக அவர் கடந்து வந்தார் நமக்கு தெரியும். அப்ப அநேக சோதனைகள், அநேக போராட்டங்கள், அநேக யுத்தங்கள், அநேக துரோகங்கள் இதைகள் மத்தியில வந்து அவர் கடந்து வரும் போது அவருடைய வாழ்நாட்டின் கடைசி வேளையில அவர் நிற்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை, திரும்பி பார்க்கும் போது தன்னுடைய வாழ்க்கையை அவர் திரும்பி பார்க்கும் போது தேவன் அவருக்காக செய்த எல்லாவித உபகாரங்கள், எல்லாவித நன்மைகள், தேவன் அவருக்கு காண்பித்த இரக்கங்கள், கிருபைகள், இவர்களை குறித்து அவர் நன்றி சொல்லுகிறவர்களா, அவர் என்ன பண்ணனார் அப்படின்னு பார்க்கும் போது என்ன காரியத்தை நான் திரும்ப உங்களுக்கு நான் செலுத்த போறேன் சொல்றேன். அப்ப அவர் செய்த பாவங்கள் கூட நமக்கு தெரியும், மீறுதல் கூட தெரியும், ஆனா இதையெல்லாம் அவர் பேசுறது இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் கடந்து வந்துட்டாரு, ஆனா இப்ப அவர் முற்றிலுமாக அவர் கண்கள்ல பார்க்கக்கூடிய ஒரே காரியம் என்னன்னு பார்க்கும் போது தேவன் எனக்கு கொடுத்த இந்த கிருபை, அவர் சொல்றார் தேவன் எனக்கு கொடுத்த இந்த கிருபை, தேவன் எனக்கு பாராட்டுகிற இந்த கிருபை, இந்த இரக்கம், இதற்காக தேவனை நான் உங்களுக்கு என்ன நான் செலுத்துவேன். அப்ப இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு, இந்த வசனத்தினுடைய அர்த்தங்கள் அப்படி பார்க்கும் போது இதைத்தான் சகோதரர் இங்க எழுதுறார். அப்ப அந்த வகையில கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு கர்த்தருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், அவர் சொல்ற விஷயம் பாருங்க. 12 வசனத்துக்குண்டான அர்த்தம், தான் பெற்றுக்கொண்ட கிருபைக்காக இரக்கங்களுக்காக முற்றிலுமாக தேவனுடைய சமூகத்தில் அவர் உணர்ந்தவராக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் என்னத்தை நான் திரும்ப செலுத்துவேன். சாதாரண வார்த்தை இல்ல, நீ செய்த எல்லா உபகரணங்களுக்காகவும் நான் என்னத்தை திரும்ப செலுத்துவேன் அப்படிங்கிற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமா அவர் பேசிருக்க முடியாது, அநேகமா அவர் உட்கார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற அந்த நேரத்துல அவர் முற்றிலுமாக உணர்ந்தவராக, தேவனுடைய கிருபையினால இயக்கத்தினால அவர் தொடப்பட்டவராக தான் அந்த வார்த்தையை அவர் பேசியிருக்கோம். நான் என்னத்தை செலுத்துவேன்? அடுத்த வார்த்தை நம்ம பார்க்கும் போது ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் என்ன பண்றேன், எடுத்துக்கொள்ளுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் பண்ணேன் எடுத்துக்கொள்வேன். இந்த விஷயத்தை தவிர வேற ஒன்னும் கிடையாது. ஒரு சமயத்துல கூட அவர் யோசனை பண்ணி பார்த்து அவர் பேசுறாரு, இதோ உமக்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை நான் ஒண்ணு பண்றேன் தேவனே, நான் ஒரு நல்ல வீட்டுல இருக்கிறேன், ஆனா உன்னுடைய பெட்டி எங்க இருக்கு, உடன்படிக்கை பெட்டி இன்னும் கூடாரத்துல தான் இருக்குது. நான் உமக்கு ஒரு ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு நிலையான ஒரு ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு வீட்டை, ஒரு ஆலயத்தை நான் கட்டேன் அவர் கேட்டு. ஆனா இங்க சொல்லும் போது அவர் என்ன பார்க்கும் போது ஒரே விஷயத்தை தான் அவர் கடைசியில் அவர் புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. என்னன்னு பார்க்கும் போது என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு உண்மை தொழுது கொள்வேன். இதுதான் தேவன் அவருக்கு செய்த உபகாரங்களுக்கு இவர் திரும்பவுமாக நன்றி செலுத்துகிற அந்த விதம், பலி செலுத்துகிற அந்த விதத்தை குறித்து அவங்க சொல்றார். 14 வசனம் படிக்கும் போது அது மாத்திரமல்ல, நான் கர்த்தருக்கு என்ன பண்றேன், செய்த என்னுடைய பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் என்ன பண்றேன், அதை செலுத்துவன். மூன்று விஷயங்கள் இங்கு அடங்கியிருக்க பிரியமானவர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த நினைவு குறுதல் நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற நாம் இப்போ நம்ம பார்க்கும் போது இதே மூன்று வசனங்கள், இந்த மூன்று வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற மூன்று நிலைகளை குறித்து நம்ம இன்னைக்கு நினைக்க போறோம், கொஞ்சம் நினைத்து பார்க்க போறோம், தியானம் பண்ண போறோம். அந்த வகையில இங்க வந்து தாவீது சொல்கிற அதே விஷயம் தான். ஆனா இங்க ஆவிக்குறி இஸ்ரேலாக நமக்கு, புதிய சிருஷ்டியாக நமக்கு, கிறிஸ்துவனுடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய பின்பற்றுவர்களாகிய நமக்கு என்ன ஒரு காரியத்தை வந்து தேவன் அங்க வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும் போது இதே மூன்று நிலைகள் தான். திரும்பி பார்க்கணும், திரும்பி பார்க்கணும், எது வரைக்கும் திரும்பி பார்க்கணும்? நம்ம அநேக பாடங்கள், அநேக சப்ஜெக்ட்ல நம்ம பேசியிருக்கிறோம், நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம், நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். திரும்பி பார்க்கணும், கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கணும், எது வரைக்கும் முன்னிருந்த நிலைமையை நம்ம திரும்பி பார்க்கணும். அதுவெல்லாம் பார்க்கும் போது நிச்சயமாக அது கிடையாது. இங்க என்ன பிரதர் ரசல் அங்க சொல்றாருன்னு பார்க்கும் போது திரும்பி பாருங்க, எது வரைக்கும் திரும்பி பார்க்கணும் வரைக்கும், போன வருஷம் நினைவு கூறுதல் நாள் வரைக்கும் தேவன் உங்களை வந்து நல் பாதையில, நன்மையான பாதையில, அநேக அனுபவங்களின் பாதையில உங்களை நடத்தி வந்திருக்கிறார். திரும்பவுமாக அவருடைய சுத்த கிருபையின்படி, இரக்கத்தின்படியாக மீண்டுமாக உங்களுடைய வாழ்க்கையில இதோ இந்த பரிசுத்தமான ஒரு பந்தியில மீண்டுமாக நம்ம என்ன பண்றோம், பங்கு கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு தேவனுங்க கொடுத்திருக்கிறான். திரும்பி பாருங்க, போன வருடத்தினுடைய அந்த நினைவு கூறுதுனாலே அந்த நீங்க அந்த அனுபவத்தை நீங்க திரும்பி பாருங்க சொல்லி அவங்க சொல்றாங்க. திரும்பி பார்க்கும், திரும்பி பார்க்கும் போது எத்தனை வழிகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் பாருங்க, எத்தனை வழிகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த காரியங்கள் எல்லாம் வந்து எங்க சகோதரர் சொல்லும் போது ரொம்ப அழகாக பார்க்கிறார். திரும்பி பார்க்கும் போது இன்றைக்கு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அவரை இந்த முதல்ல திரும்பி பார்க்கணும் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை நீங்க பார்க்கணும், அவரை நீங்க பார்க்கணும், அவரையே நோக்கி பாருங்கள். அருமையான ஒரு வசனம் அப்போஸ்தலர் பவுல் அங்க எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார், அவரையே நோக்கி பாருங்கள். நீங்கள் சோதனைக்குள்ளாக கடந்து போகும் போது, தீமைக்குள்ளாக கடந்து போகும் போது நீங்கள் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்றார், அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் திரும்பி பார்க்கணும் முதல் பாயிண்ட். இரண்டாவது பார்க்கும் போது அவன் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பாவம் மன்னிப்பு திரும்பி பார்க்கணும், யோசனை பண்ணி பார்க்கணும், நினைத்து பார்க்கணும். எவ்வளவு பெரிய கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்காக தேவன் கொடுத்திருக்க கிருபைகள், அவர் செய்திருக்கிற உபகாரங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் செய்திருக்கிற நன்மைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு பாவம் மன்னிப்பு சொல்ற பாவம் மன்னிப்பு, அவர் கொடுத்த அந்த ஈடுபயிலின் மூலமாக, ரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாவம் மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, மீட்பு, எந்த ஒரு ஜனத்திற்கும் இல்லாத ஒரு மாபெரும் பாக்கியம், ஒரு வாய்ப்பு நமக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதா பார்ப்போம். மூன்றாவது விஷயம் பார்க்கும் போது, மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து நம்மை விலக்கி மீட்டு கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நமக்கு இன்னும் மிகப்பெரிய விசேஷமான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு பார்க்கும் போது, ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமை சொல்றார். ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஆவியிலே தேவன் தந்திருக்கிற அந்த ஆவியில அந்த சத்தியத்துல புதிதாய் பிறந்திருக்கிற ஒரு குழந்தையாக தேவன் நம்மை பார்க்கிறார். அந்த ஒரு நிலைமைக்குள்ளாக கூட தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த ஈடுபள்ளி, அதன் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த பாவம் மன்னிப்பு, அது மாத்திரமல்ல தேவன் தன்னுடைய ஆவியினாலே நம்மை நிரப்பி அவருடைய சத்திய ஆவியினால நம்ம திரும்பமாக ஒரு புதிய குழந்தைகளாக நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார், ஜெனிப்பித்திருக்கிறார். அது கூட மிகப்பெரிய ஒரு உய்வாக நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களுக்குள்ளதாக நம்ம இருக்கும். அப்ப ஆவையை மாத்திரம் கொடுத்திருக்கிறான்னு பார்க்கும்போது இல்ல, அதுல கூட இன்னொரு மேலான ஒரு நிலைமை கொடுத்திருக்கா. என்னன்னா, சத்திய ஆவை மாத்திரம் கொடுக்கல, தேவனுடைய புத்திரர் அப்படிங்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியமாக கொடுத்திருக்கு, கிருபையாக ஈவாக நமக்கு கொடுத்திருக்கு. அதை கூட நம்ம திரும்பி பார்க்கணும், நினைத்து பார்க்கணும், யோசனை பண்ணி பார்க்கணும். கடைசியாக இங்க சொல்லும் போது என்ன பார்க்கும், இது எல்லாம் எதை குறித்து சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும் போது, எல்லாம் ஒட்டுமொத்தமாக தேவனுடைய அந்த இரக்கம் அப்படி சொல்ற, காட்ஸ் மெர்சி சொல்றார். இது எல்லாம் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம். அப்ப அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், ஏன் நம்ம கடந்து வந்த இந்த நேரங்கள் வரைக்கும் தேவனுடைய கிருபை தான் என்ன பண்ணிருக்கோம், காத்து கொண்டு வந்திருக்குது, வழி நடத்தி கொண்டு வந்திருக்குது. நாம் நினைத்து பார்க்கணும், திரும்பி பார்க்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அநேகமா ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பேசும்போது, முன்னாடி பேசும்போது நம்ம என்ன சொன்னோம் பார்க்கும்போது, பாஸ்ஓவர் கடந்து போகணும் நம்ம சொன்னோம், கடந்து போகணும், கடந்து போயாயிருச்சு. ஆனா கடந்து போன இடத்துல நின்று திரும்பமாக நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், திரும்பி பார்க்கணும். நம்முடைய பாவத்தை எல்லாம் நம்முடைய மீறுதல் இல்ல, ஆனா அந்த பாவத்தின் வழியில, அந்த மீறுதலின் வழியில தேவன் எவ்விதமாக நம்மளை வந்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை நாம என்ன பண்ணணும், திரும்பி பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அவ்விதமான ஒரு நேரத்தை நமக்கு இங்க கொடுத்திருக்கிறான்னு கூட பார்க்கவும் பிரியமானவர்கள். இப்ப இந்த காரியங்களுக்காக தேவன் தந்த இந்த மாபெரும் உபகாரங்களுக்காக, அவர் செய்த மாபெரும் உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை நாம திரும்ப செலுத்த போறோம். தாவீது நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே வார்த்தை தான், அது என்ன, ரட்சிப்பின் பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரம். நான் திரும்பவுமாக கர்த்தருக்கு என்னுடைய தேவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு பார்க்கும் போது நம்ம சொல்றோம், சகோதரர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இறங்குங்க, அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, அவருக்கு உதவி செய்யுங்க, சபைகளுக்கு உதவி செய்யுங்க, சத்தியத்திற்கு நீங்க என்ன பண்ண, உறுதுணையா இருங்க, எல்லா காரியங்களும் பார்க்கிறோம். ஆனா இங்க சகோதரர் என்னத்தான் ஒரு காரியத்தை முன்னதாக வைக்கிறான்னு பார்க்கும் போது, அவங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை என்ன பண்ணணும், கையில எடுக்கணும். இது வரைக்கும் நம்ம எத்தனை பேர் எடுத்திருக்கோம் நமக்கு தெரியல. ரட்சிப்பின் பாத்திரத்தை என்ன பண்ணணும், கையில எடுக்கணும். திரும்பமாக என்ன உபகாரத்தை நம்ம செய்ய முடியும், அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில எடுக்கிறதுனா என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கணும்னா, நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லி இருக்கிற அந்த ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கும். ரோமர் 12 அதிகாரம் முதல் வசனம், அப்ப சகோதரர் அடுத்ததாக அவர் என்ன சொல்ல வரான்னு பார்க்கும் போது, மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவர் சொன்னாலும் கூட ரொம்ப அழகான இந்த வசனத்தில் அவர் முடிச்சு வைக்கிறார். அப்ப நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எவ்விதமாக தேவனுக்கு முன்பாக நம்ம எடுத்துட்டு நம்ம தேவனுக்கு முன்பாக கடந்து போகணும், அப்படி பார்க்கும் போது இங்க சொல்லுகிறார், நம்ம என்ன பண்ணுவோம், ஜீவ பலியாக அங்க ஒப்பு கொடுக்கிற அந்த விஷயத்தை குறித்து அவர் பேசுகிறார் பார்க்கிறோம். ஜீவ பலியாக சிம்பிளா அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் தான். ஏன்னா ஜீவ பலி ஜீவ பலி ஜீவ பலிங்கிறது அநேக நேரங்களில் நம்ம வந்து அநேக வருடங்களாக நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்குண்டான அர்த்தம் கூட நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு செய்யக்கூடிய அந்த புத்தி உள்ள ஆராதனை நம்ம நடந்து போறதுதான் நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை என்ன பண்றது கையில எடுக்கிற அந்த விஷயம் சிம்பிளாக சொல்றாரு. நான் பின்பதாக ரொம்ப விளக்கமாக அவர் பேசிட்டு வர. அப்ப விதமாக நம்ம பார்க்கும் போது முற்றிலுமாக நம்ம ஜீவனோடு இருக்கிற ஒரு பலியாக என்ன பண்ணணும், நம்மை கொடுக்கணும், கொடுக்கணும் தேவனுக்கு முன்பாக. நம்மை கொடுக்கறத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அங்க சொல்றதா கூட அங்க பார்க்கணும். இவ்விதமாக தேவன் அவருடைய கிருபையில அவருடைய இரக்கத்துல நம்மை வந்து அதிகமாக வழிநடத்தி கொண்டிருந்திருக்கிற இந்த சமயத்துல தான் திரும்பமாக அந்த பாயிண்ட் அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, நம்ம எவ்வளவு அதிகமாக நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அப்படி சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப தேவன் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எதிரினுடைய வெளிப்பாடு பார்க்கும் போது எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. திரும்பமாக எப்படி நான் அதுக்குண்டான நன்றி கடனை திரும்பமாக செலுத்துவேன், அதுக்குண்டான அந்த அந்த சிந்தைக்குண்டான வெளிப்பாடு தான் அந்த ஒரு வார்த்தை. இப்ப விதமாக நம்ம யோசனை பண்ணி பார்க்க நம்ம வந்து வெளிப்படையா நம்ம பேச விதமாக நம்முடைய காரியங்கள் சிந்தைகளை வந்து வெளிப்படையாக நம்ம சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். திரும்பமாக நெக்ஸ்ட் பேரால ரொம்ப அழகா அவர் கொண்டு வந்திருக்காரு. நம்முடைய காரியங்களை நாம திரும்பி பார்க்கிற அந்த விஷயத்தை நான் சொல்றேன். ரொம்ப அழகான ஒரு ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் அங்க கொடுத்துருக்காரு. லுக்கிங் பேக் ஐ பிரைஸ் த வே காட் ஹாஸ் லெட் மீ டே பை டே. அப்ப தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த அந்த பாதையை நான் என்ன பண்ணணும், திரும்பி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும், அவரை துதிக்கணும். அதான் சொல்றேன், நன்றி சொல்லணும், அவரை துதிக்கணும். திரும்பி வந்து திரும்பி வந்த பாதையை திரும்பி பார்த்து என்ன பண்ணும், அதற்காக தேவனை துதிக்கிறவர்களாக அங்க இருக்கணும். கொஞ்சம் யோசனை பார்க்கலாம் அவங்களுடைய சொந்த வாழ்க்கை. இப்ப வந்து சபையை விட்டுக்கலாம், அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில தேவன் வந்து எவ்வளவு எவ்விதமாக நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நம்ம பார்க்கணும். அது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும், அநேக பாடுகள் வழியாக, அநேக துக்கங்கள் வழியாக, அநேக வேதனைகள் வழியாக, அநேக நோய்கள் வழியாக கூட தேவன் நம்மை கடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல அநேக அவமானங்கள், அவமானங்கள் எத்தனையோ உலக ஜனத்தின் மத்தியில அவமானங்கள், வேலை செய்யற இடத்துல அவமானங்கள் இருக்கு. அப்ப நம்முடைய குடும்பத்தார் மத்தியில துரோகங்கள் இருக்கு, சபையின் மத்தியில இருக்கு, நம்முடைய சகோதர சகோதரின் மத்தியில இருக்கு. ஆனா இத்தனை வழிகள்ல இருந்து இத்தனை வழிகள்ல இருந்து தேவன் வந்து நம்ம சிறப்பாக ரொம்ப அருமையா வழங்கிட்டு கொண்டிருக்கா. அனைவரும் அந்த சோதனைகள் நம்ம நிற்கும் போது நம்ம மட்டும்தான் தனியா நிற்கிற மாதிரி தெரியும், நம்ம மட்டும்தான் தனியா நிற்கிற மாதிரி தெரியும். அப்ப அந்த சோதனை நமக்கு முன்பாக இருக்கும் போது நமக்கு முன்பாக இருக்கிற அவமானங்கள், நமக்கு முன்பாக இருக்கிற துக்கங்கள், சோதனைகள் இருக்கும் போது நம்ம தனியா நின்றுக்கிற மாதிரிதான் நமக்கு யோசனை இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை அநேகமாக மறந்து போறோம். ஏன் என்ன விஷயம் பார்க்கும் போது நமக்கு பின்பதாக நிற்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றோம், நிச்சயமாக நம்ம மறந்து அநேக நேரத்தில் நாம் மறந்துடும். இப்ப அதைத்தான் அந்த சகோதரர் என்ன சொல்றேன்னு பார்க்கும் போது, நீங்க நிக்கிறீங்க சோதனைக்கு முன்பாக, நீங்க நிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு பின்பதாக நிற்கக்கூடிய உங்களுடைய கர்த்தரை, உங்களுடைய மீட்பரை, உங்களுடைய ஆண்டவரை நீங்க என்ன பண்ணிடுறீங்க, மறந்துடுறீங்க. அப்ப அதனாலதான் இந்த சோதனையில விழுந்து போகிற ஒரு வாய்ப்பு கூட நமக்கு முன்பாக இருக்கு. நமக்கு கிடைக்கப்படுகிற அந்த சோதனைகளை வேதனைப்படுறதோ துக்கப்படுறதோ அழுகிறதோ அந்த விஷயம் வேண்டாம். இருந்தாலும் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை மீட்கிறவர், கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் பின்பதாக அங்க இருக்கிற அருமையாக ஞானத்தினுடைய வசனங்கள்ல அவர் சொல்லி வைத்தார், என்னுடைய நேசரின் இடது கரம் எங்க இருக்கு, என்னுடைய தலையின் கீழே இருக்கு, அவருடைய வலது கரம் என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கு சொல்றார். அவருடைய என் நேசனுடைய இடது கரம் என்னுடைய தலையின் கீழே இருக்கு, அவருடைய வலது கரம் என்னை சேர்த்து அணைத்துக் கொண்டிருக்கு. அதுதான் இந்த விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேக சோதனை மத்தியில நம்ம கடந்து வர போறோம். திரும்பி பார்க்கும் போது சோதனைகள் உண்டான வாழ்க்கை தான், சோதனை வழிகள் தான். ஆனா இருந்த போதும் அவருடைய மேலான கிருபை நிமித்தமாக இன்றைக்கு இந்த நாளில், இந்த பரிசுத்தமான ஒரு நாள்ல தேவன் கொண்டதுக்கு நம்ம எடுத்திருக்கிறார். இதே மிகப்பெரிய ஒரு கிருபையின் நேரமாக, ஒரு நாளாக, ஒரு வாய்ப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வார்த்தை நம்ம படிக்கலாம், யோசுவாவின் புஸ்தகம் 23:14.
இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் வழியே போகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை.
அப்ப இந்த ஒரு வசனத்தை தான் சகோதர ரசல் அங்க எடுத்திருக்கிறார். அப்ப ஒரு ஆறுதலான வசனம், இந்த வசனங்களை பேசுகிறவங்க, வார்த்தைகளை பேசுகிறவங்க ஒரு நாள் என்ன பண்ணலாம், கடந்து போகலாம். யோசுவா வந்து அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை அருமையாக வழிநடத்தி கொண்டு வந்திருந்தான். தேவனால் நியமிக்கப்பட்டவர் தான். ஆனா அவர் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன பண்றான், இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியா நான் என்ன பண்றேன், நான் போகிறேன். எல்லாரும் எப்படி மரணத்துக்குள்ளாக போறாங்களோ அதே போல நானும் என்ன பண்றவங்களை விட்டு நான் கடந்து மரணத்துக்குள்ளாக நான் போகிறேன்னு சொல்ற போகிறேன். ஆனா இருந்த போதிலும் அவர் சொல்லுகிற ஒரு ஆறுதலான வார்த்தை என்ன, தீர்க்கமான உறுதியான வார்த்தை என்னன்னு பார்க்கும் போது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லி சொல்ற. அப்ப என்ன ஒரு விஷயத்தை சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கும் போது, இந்த வசனத்தின் மூலமாக அநேகமாக நம்மை வழி நடத்துறவங்க கடந்து போகலாம், நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவங்க சத்தியம் சொல்லிக் கொடுத்தவங்க கடந்து போகலாம், ஆனா கடைசி வரைக்கும் நம்ம பக்கமா நின்று நம்மளை ஆற்றி தேடி வழி நடத்துகிறது என்ன அப்படின்னு பார்க்கும் போது, தேவனுக்கு உண்டான தேவன் சொல்லிக் கொடுக்கிற அந்த நல் வார்த்தைகள், அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நல் வார்த்தைகள் என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் நம்மை ஆற்றி தேய்ச்சுக்கிறதாக அங்க இருக்கிறதா பார்க்கும். அது மாத்திரம் இல்ல, அவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கலாமா, நிறைவேறி. அப்ப நிறைவேறிச்சு அவைகள் ஒரு வார்த்தையும் என்ன பண்ணல, தவறே போகவில்லை. கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் அவனுடைய வாழ்க்கையை. நம்முடைய சோதனையின் நேரத்துல ரொம்ப இக்கட்டான நிலைமையில நம் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்துல வந்து தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு என்ன பண்ணிருக்கோம், நிச்சயமாக ஆறுதல் இருக்கும். அநேக சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய நிலைமை தெரியாது, இங்க சப்ஜெக்ட் பேசுறவங்க நிலைமை தெரியாது, சபையை நடத்துறவங்க நிலைமை தெரியாது. ஆனா தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நம் பக்கம் இருந்துட்டு அந்த நேரத்துல தேய்ச்சுக்கிற அந்த ஒரு அனுபவத்தை நம்ம நினைத்து பார்க்கணும். அந்த கிருபை மாபெரும் பாக்கியம், தாவீது சொல்லுகிற பிரகாரமாக இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு பரிகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய கிருபையாக ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய உன்னதமான வாக்குத்த வசனங்கள் நம்மை தேய்ச்சுக்கிறதாக அங்க இருக்குன்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு வந்து பஸ்கா கடந்து போகிற அந்த நிலைமையில இருக்கும் போது அவங்களுடைய டிரெஸ்ஸிங் என்ன இருந்தது எப்படி பார்க்கணும், கையில என்ன இருந்தோம், அந்த ராடு வச்சிருந்தாங்க, அந்த தடி வச்சிருந்தாங்க, அந்த தடி எதை குறித்து அந்த பேசுகிறதா இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது, தேவனுடைய உன்னதமான வாக்குத்த வசனங்கள், வாக்குத்த வசனங்கள் அது நம்மை ஆற்றுகிறதாக தேற்றுகிறதாக இருந்துச்சா இல்லைங்களா. நிச்சயமா ஒரு சகோதரன் நமக்கு தேற்ற முடியல, ஒரு சகோதரன் நமக்கு தேற்ற முடியல, சபை ஜனங்கள் உலகத்தின் ஜனங்கள் தேற்ற முடியல, நம்மை ஆறுதல் படுத்த முடியல. ஆனா அந்த குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட சமயத்துல கர்த்தருடைய வசனம் உடைய வார்த்தை வாக்குத்த வசனங்கள் நம்ம என்ன பண்ணிச்சோம், நம்மை ஆற்றி தேற்றி திரும்பவுமாக இந்த நாளுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. மிகப்பெரிய ஒரு கிருபையை குறித்து அங்க பேசுகிறார் கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், இதோ நான் உங்களை விட்டு என்ன பண்றேன், கடந்து போகிறேன், நான் இனிமேல் உங்க மத்தியில் நான் இருக்க மாட்டேன், ஆனா நான் போயிட்டு உங்களை தேய்ச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆவியை நான் என்ன பண்றேன், அனுப்புகிறேன், சத்திய ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அது எல்லா சத்தியத்திற்கும் எல்லா காரியத்திலும் எல்லா நிலைமையிலும் உங்களை தேற்றுகிறதாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தா இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்து போன ஒரே விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, ஆற்றி தேற்றுகிற அவருடைய சத்திய ஆவி சத்திய வசனம் தான். இன்னைக்கு நம்ம கையில் கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கிருபையின் நேரத்தை அந்த கிருபையின் அனுபவத்தை நாம திரும்பி பார்க்கணும். அந்த கிருபை நிமித்தமாக இன்னைக்கு நம்ம வந்து இந்த நாளில் இந்த பரிசுத்தமான ஒரு வாய்ப்புல நம்ம வந்து பங்கேற்றுக்கிறவர்களாக நிச்சயமாக இருக்கிறோம் தெரியுமா, இதை கூட நம்ம நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஸ்டடி ஃபுல்லா வந்து சகோதரர் என்னதான் சொல்றனு பார்க்கும் போது, ஒரு சபையாக இது வந்து நீங்க யோசனை பண்ண வேண்டாம், அதை கேட்க வேண்டாம், தனிப்பட்ட ஒரு விசுவாசியாக இருந்து தேவனுடைய சொந்த பிள்ளையாக இருந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்தை நீங்க கேட்டு உணர்ந்துங்க சொல்றாரு, உணர்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவ்விதமாக தேவன் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், தாவீது சொன்ன அதே காரியம் தான். அப்ப என்னென்ன உபகாரங்கள் செஞ்சார், என்னென்ன உபகாரங்கள் செஞ்சார், நான் ஏற்கனவே சொன்ன தாவீது வந்து இந்த உபகாரங்களை குறித்து சொல்லும் போது ரெண்டு விதமாக சகோதரங்கள் எழுதுறார். ஒன்று பார்க்கும் போது அவருடைய சொந்த வாழ்க்கையில அவர் கிடைக்கப்பட்ட அநேக போராட்டங்கள், அநேக சோதனைகள், அந்த சோதனையின் அனுபவங்கள் தான் சரி. ஆனா இன்னொரு பகுதியில் பார்க்கும் போது தன்னை முற்பிதாவுக்கு தேவன் கொடுத்த உன்னதமான வாக்கு திட்டம் அது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு உபகாரமாக அவர் யோசனை பண்ணி அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அதே போல இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற, தேவனுக்கு நன்றி சொல்லுகிற அந்த விஷயம், தேவன் நமக்காக கொடுத்த அந்த உபகாரங்கள் என்னன்னு பார்க்கும்போது, அநேகமாக நம்முடைய சோதனை பாதைகளை தேவன் அவர் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அவர் கிருபையின் நிமித்தமாக. அது மிகப்பெரிய ஒரு உபகாரங்களாக நமக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்க உண்மை தான். ஆனா இங்க என்ன பண்றது, நான் என்ன சொல்லுவேன்னா அநேக உபகாரங்களுக்காக அப்படி கிடையாது, நம்ம கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரே உபகாரம் தான், ஒரே ஈவு தான், ஒரே கிருபை தான், ஒரே இரக்கம் தான், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி ஒன் திங், அது யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அப்ப நமக்கு தேவன் அருள் இருக்கிற ஒரே உபகாரம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவர் மூலமாக, ஏற்கனவே நம்ம பார்த்த பிரகாரமாக, இவர் மூலமாகத்தான் ஒரு ஈடுபலி, ஒரு விலை கிரயத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அது தேவனுடைய கிருபை தான். அந்த விலை கிரயத்தின் மூலமாக தேவனிடம் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டோம். அதுவும் தேவனுடைய கிருபை தான். பாவ மன்னிப்பின் மூலமாக நாம் கூட, இந்த பாவிகளாகிய நான் கூட என்ன பண்ண, தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற்றிருந்த, அதுவும் தேவனுடைய கிருபை தான். அது அது மாத்திரமல்ல, நான் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணிருக்கேன், நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கேன், ஒரு புதிய குழந்தையாக தேவனுடைய கரங்கள் அவருடைய மடியில நான் இருக்கிறேன். அதுவும் தேவனுடைய கிருபை தான். தேவனுடைய ஒட்டுமொத்த கிருபை ஒரே உருவமாக, ஒரே சரீரமாக, யார் மூலமாக வந்தது அப்படின்னு பார்க்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்ப தேவனுடைய இரக்கமும் சத்தியமும் யார் மூலமாக வெளிப்படுத்துதுன்னு யோவான் எழுதும் போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது வெளிப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்க சொல்லுகிறப்பா. இப்ப தேவனுடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் அங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அங்க வெளிப்படுத்தப்பட்டதாக கூட அங்க இருக்கு. அப்ப நமக்கு செய்திருக்கிற தேவன் செய்திருக்கிற ஒரே உபகாரம், ஒரே நன்மை, ஒரே ஈவு, ஒரே கிருபை, நமக்கு நம்முடைய சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஒரு விஷயம் தான். அப்ப விதமாக நம்ம பார்க்கும் போது நாம் பெற்றுக்கொண்ட உபகாரம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சது கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக பெற்றுக்கொண்டது, அவரை சொந்த மீட்பராக பெற்றுக்கொண்டது, நம்முடைய சொந்த மனவாளனாக பெற்றுக்கொண்டது, தேவன் கருத்து தந்தைய பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஈவு கிருபை. இதுக்கு நாம் என்ன திரும்ப செலுத்தும், அடுத்த கேள்வி அதுதான். திரும்பமாக நாம் பெற்ற இந்த உபகாரத்திற்காக நாம் என்ன திரும்ப நாம செலுத்த போகிறோம், என்ன செலுத்துவோம், என்ன செலுத்த முடியும், என்ன தேவன் எதிர்பார்க்கிற எதை ஏற்றுக்கொள்வார், அந்த விஷயம் தான். அடுத்ததாக இவர் பேசுகிற ஒரு விஷயம் என்ன பார்க்கும் போது, நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் என்ன பண்றேன், நாம் எடுக்கணும். முதல்ல ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும். என்ன ரட்சிப்பின் பாத்திரம், அடுத்த ஒரு கேள்வி, என்ன ரட்சிப்பின் பாத்திரம்? இயேசு கிறிஸ்துவை கிருபையாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல அழகா சொல்றாரு, அவருடைய உடன்படிக்கையாகவே, நித்திய உடன்படிக்கையாகவே தேவன் என்ன பண்ணிட்டாராமா, இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய உடன்படிக்கையாகவே இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய உபகாரத்தை நாம் பெற்றுவதற்கு திரும்பமாக தேவனுக்கு நாம் எப்படி நம்ம நன்றி சொல்லுவோம் பார்க்கும் போது, இங்க தாவீதுடைய அந்த வழியின்படியாக, அவர் சொல்கிற அந்த வார்த்தையின்படியாக, ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு அவரை நான் என்ன பண்ணணும், தொழுது கொள்ளணும். அது என்ன ரட்சிப்பின் பாத்திரம்? இந்த ரட்சிப்பின் பாத்திரம் எதோட அவர் லிங்க் பண்றார் அப்படின்னு தெரியுங்களா? ஏற்கனவே நம்ம அநேக பாத்திரங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த பாத்திரத்தின் வழியாக நம்ம அநேக விஷயங்களை நம்ம கற்று உணர்ந்திருக்கிறோம். அந்த பாத்திரத்துல இருக்கிற அந்த ரசம், அதுல என்னென்ன பங்கு இருக்கு நமக்கு தெரியும். நம்முடைய முதல்ல நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவுடைய பாடு அதுல இருக்கு, அவருடைய மரணம் இருக்கு, அவருடைய அவமானம் அதுல இருக்கு. அதே போல அந்த பாடுகள், அந்த அவமானங்கள், அந்த மரணத்தோடு கூட நம்முடைய பாடுகள், அவமான மரணம் கூட என்ன இருக்கு, அதுல அடங்கி இருக்கு. நம்ம உணர்ந்தவர்களாக, நம்ம அறிந்தவர்களாக நிச்சயமாக நம்ம இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னொரு காரியத்தை கூட சொன்னான்னு சொல்ல ஒரு பாயிண்ட் பண்ணும் பேசணும். மூன்றாவது விஷயம் பார்க்கும் போது, இந்த பாத்திரத்திலே பங்கு கொள்ளும் போது நம்முடைய பாடு, நம்முடைய மரணம், கர்த்தரா இயேசு பாடு மரணம் மாத்திரம் நினைவு கொள்ள வேண்டாம், இந்த பாடு மரணத்திற்குள்ளாக கடந்து போகிற நாம் இன்னும் அதிசீக்கிரத்துல, இன்னும் அதிசீக்கிரத்துல நம்முடைய விடுதலை கூட நம்ம என்ன பண்ண போறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய மீட்பை கூட அங்க பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு தான் என்ன வேற ஒரு பேர் இருக்கிறோம்னா, நம்முடைய ரட்சிப்பை கூட நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்ப இங்க பிரதர் என்னதான் பேச வரான்னு பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் பாடு மற்றும் மரணம், நம்முடைய பாடு மற்றும் மரணம் நிறைந்த அதே பாத்திரம் தான், அதே பாத்திரம் தான் நம்மை விடுதலை பண்ணக்கூடியதாக இருக்கு, நம்மை ரட்சிக்க கூடியதா இருக்கு. சோ அந்த பாத்திரத்துக்கு தான் அவர் இன்னொரு பேர் கூட அவர் இருக்கிறார்னு பார்க்கும் போது, என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரம், த கப் ஆஃப் சால்வேஷன் சொல்றாங்க. இப்ப என்னுடைய மீட்பு அதுல இருக்கிறதுனால, என்னுடைய உயிர்த்தெழுதல் அதுல இருக்கிறதுனால, என்னுடைய ரட்சிப்பு அதுல இருக்கிறதுனால, சகோதரங்க என்ன சொல்றாரு பார்க்கும் போது, இது என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரம் சொல்றார். இன்றைக்கு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம கடந்து போக போறோம். இப்ப நமக்கு முன்பாக இன்னும் சில மணி நேரங்களில் வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பந்தியில வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு பாத்திரமானது, நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக அவருடைய பாடுகள் மற்றும் மரணம் மாத்திரம் கிடையாது, நம்முடைய பாடுகள் மற்றும் மரணம் மாத்திரம் கிடையாது, அதையும் தாண்டி நம்ம ரட்சிக்க வல்லமை உள்ள அந்த ஒரு பாத்திரம் அதை பார்த்தோம். அப்ப அந்த பாத்திரத்தினுடைய ஒரு அர்த்தத்தை இங்க சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. இப்ப இவ்விதமாக இந்த ஒரு ரட்சிப்பின் பாத்திரம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்றேன் சார், இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எப்படி எடுத்துக்கிட்டு கர்த்தரை நான் தொழுது கொள்ளணும், அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தின் வழியாகத்தான் தேவன் வந்து அநேக கிருபைகளுக்குள்ளாக அநேக உபகாரத்திற்குள்ளாக நீ வழி நடத்த கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அவருடைய ஈவாக தன்னுடைய சொந்த குமாரனை என்ன பண்ணிருக்கிறார். அவருடைய அவமானத்தை, அவருடைய துக்கத்தை, அவருடைய சோதனைகளை, அவருடைய மரணத்தை அந்த பாத்திரத்தின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய கிருபை தான். அது மாத்திரமல்ல, அதே பாத்திரத்தின் வழியாக, அதே பாத்திரத்தில் நம்முடைய பாடுகள், நம்முடைய மரணம் கூட இணைய முடியாது, கிறிஸ்துவோடு கூட இணையும்படியாக தேவன் மீண்டுமாக மிகப்பெரிய ஒரு உபகாரத்தை, ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மைதான். ஆனா இந்த பாத்திரம் எப்படி நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆகும், அது கூட நம்ம பார்த்தோம். இது நம்முடைய உயிர்த்தெழுதல், நம்ம உயிர்த்தெழுதலுக்கு உண்டாகக்கூடிய ஒரு பாத்திரமாக நமக்கு உண்டாக வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான். அப்ப இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் போது இங்க தாவீது சொல்கிறார், எடுத்துக்கொண்டு நான் உண்மை என்ன பண்றேன், தொழுது கொள்ளுவேன், தொழுது கொள்ளுவேன். அப்ப கையில எடுக்கிற இந்த விஷயம், இந்த பாத்திரத்தை என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரமாக கையில் எடுக்கிற இந்த விஷயம் என்னத்தை குறிக்குது, எதை குறித்து அது பேசுகிறது அப்படின்னு பார்க்கும் போது முழுமையாக, வேற ஒண்ணு, முழுமையாக அது அப்படியே என்ன பண்றது, சத்தியம் சொல்லிக் கொடுக்கிறபடி அந்த அர்த்தத்தின்படி அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற அந்த விஷயம், அதை ஏற்றுக்கொள்கிற விஷயம், நம்ம இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்கிற விஷயம் என்னன்னு பார்க்கும் போது உண்மையாகவே விசுவாசம் பண்ணியிருக்கிற விஷயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மற்றும் மரணம், நம்முடைய பாடுகள் மற்றும் மரணம் அதுல அடங்கியிருக்கு. அப்ப இதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அந்த பாத்திரத்தை இப்ப கையில வச்சிருக்கிறோம். அடுத்ததாக சகோதரர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்னன்னு பார்க்கும் போது உங்களுடைய ரட்சிப்பு அதில் அடங்கியிருக்கிறனால, உங்களுடைய உயிர்த்தெழுதல் அடங்கியிருக்கிறனால அது உங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரமா இருக்கு. தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாவித கிருபிலுக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு நீங்க யோசனை பண்ணீங்கன்னா, நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நீங்க என்ன பண்ணணும், கையில எடுங்க சொல்ற, கையில எடுங்க. என்ன அர்த்தம்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அதை பயன்படுத்துங்கள் சொல்ற. எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், விசுவாசம் பண்ணணும். விசுவாசம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில அப்பயாசப்படுத்தணும். அன்றாட வாழ்க்கையில என்ன பண்ணணும், அப்பயாசப்படுத்தணும். இது அன்றாடம் வரக்கூடிய விஷயமா பார்க்கும் போது எப்படி சொல்லலாம், நினைவு கூறுதுனால அன்றாடம் வரக்கூடிய விஷயமா. ஆனா ஒரு வகையில் பார்க்கும் நிச்சயமாக அன்றாடம் அனுதினமும் அனுசரிக்கிற ஒரு விஷயம் தான், அனுசரிக்கிற விஷயம் தான். ரசல் அவர் சொல்லியிருக்கிறார், காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு எத்தனா இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நீங்க நினைவு கூறுங்க, அதே போல உங்களுடைய மரணம் கூட நீங்க நினைவு கூறணும். அனுதினமும் நாம் வந்து யோசனை பண்ணி நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் தான். அதனாலதான் இங்க வந்து சகோதரர் என்ன எழுதுறாருன்னா, உங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை அனுதினமும் நீங்க எடுங்க சொல்ற. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அனுதினமும் உடைய கர்த்தரை நீங்க பண்ணணும், தொழுது கொள்ளுங்க சொல்லி அவர் சொல்ற. அப்ப அப்போஸ்தலர் பவுல் 12 முதல் வசனத்தில் அவர் பேசும்போது உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற இந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும் போது வேற எந்த விஷயத்தை குறித்து அவர் பேசல. இந்த ஒரு பாடத்தின்படியாக பார்க்கும் போது என்ன சொல்றார் சகோதரன் பார்க்கும் போது, நீங்க அனுதினமும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரட்சிப்பின் பாத்திரத்துல உங்களை விசுவாசம் அடைந்து அதை அதன் மேல விசுவாசம் வைத்து அதை அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணுங்க, நடைமுறைப்படுத்துங்க சொல்லி அவங்க சொல்லுறாப்பா. இப்ப இதுமாக கிருபைகள் நிறைந்த பாத்திரம், பாடுகள் நிறைந்த பாத்திரம், இது ரட்சிப்பின் பாத்திரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ரட்சிப்பின் பாத்திரம், அதுக்கு முன்பதாக இது எவ்விதமான ஒரு பாத்திரமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது அது துக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதம், சந்தோஷம் நிறைந்த ஒரு பாத்திரமாக கூட இருக்கு. அதை கூட வந்து அநேக பாடங்கள் நாம் பார்ப்போம். அப்ப நம்முடைய துக்கங்கள் பாடுகள் மாத்திரம் கிடையாது, நம்முடைய மரணம் மாத்திரம் கிடையாது, நம்முடைய சந்தோஷம் கூட அதில் அடங்கிருக்கு. ஏன், என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு சந்தோஷம் அடங்கிருக்கு அப்படின்னு பார்க்கும் போது, ஏன்னா அது நமக்கு ஜீவன் கொடுக்கிற பாத்திரம், நம்மை உயிர்ப்பிக்கிற பாத்திரம், நம்மை மீட்க போகிற அந்த பாத்திரம். அப்ப அதனால இது நிமித்தமாக மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கு. அதனால சொல்றாரு மிக சந்தோஷத்தின் ஒரு பாத்திரமாக இதுக்கு நம்ம முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்குதான் வேற ஒரு பேர் அவர் சொன்ன போது, இது ரட்சிப்பின் பாத்திரமா இருக்கிறனால உங்களை ரட்சிக்கக்கூடிய வல்லமை இருக்கு இந்த பாத்திரத்திற்கு. அப்படி இருக்கிறனால நீங்கள் சந்தோஷப்படுங்கள் சொல்லி அங்க சொல்லுகிறதா கூட அங்க பார்க்கிறோம். இவ்விதமாக தொடர்ந்து அவர் பேசிட்டு வரும்போது நம்ம கர்த்தா இயேசு கிறிஸ்துவுடைய சில வார்த்தைகளை குறித்து அங்க பேசலாம். நம்ம ஏற்கனவே நம்ம பாடத்துல நம்ம அந்த வார்த்தைகளை பார்த்தோம். அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை என்னன்னு பார்க்கும் போது அப்ப அவர் பேசுற, பிதாவுடைய தேவன் எனக்கு கொடுத்த இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாமல் இருப்பேனும். இப்ப யோசனை பண்ணி பார்க்கலாம், கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் பார்வையில அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரம் எவ்விதமான கோணத்துல அது காண்பிக்கப்பட்டிருக்கும். முதல்ல அவர் பார்க்கும் போது அவருடைய பாடுகள் அதுல அடங்கி இருந்துச்சு, அவருடைய துக்கங்கள், அவருடைய வேதனைகள் அதில் அடங்கி இருந்துச்சு, அவருடைய அவமானங்கள் அதுல அடங்கியிருந்தது. ஏன், அவருடைய மரணம் கூட அந்த பாத்திரத்துல அதுல இருந்ததுன்னு அவருக்கு முன்பாக அந்த பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. இன்னொரு பகுதியில பார்க்கும் போது அது அவருக்கு சந்தோஷத்தின் பாத்திரமாக அது இருந்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும் போது, தமக்கு முன்பாக வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு அவர் பெற்ற அந்த அவமானங்களை என்ன பண்ணல, என்ன இல்ல சொல்ற, அவர் பெற்ற அந்த சிலுவை மரணத்தை அவர் என்ன இல்ல, அதுல பெற்ற அடிகளை அவர் என்ன பண்ணல, யோசனை பண்ணி பார்க்கல. ஏன் அப்படின்னா அதற்கு முன்பாக என்ன பண்ணல, அவருக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அங்க வைக்கப்பட்டிருந்தது. சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையில கூட அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரத்துல இன்னொரு பகுதியை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தின் பாத்திரமாக அங்க இருந்தது. என்னப்பா என்ன ஒரு சந்தோஷம், அகில உலகத்தினுடைய மீட்பு. ஆனா அதுக்குள்ள இன்னொரு விஷயம் அடங்கி இருந்தது, நம்ம அநேகமாக யோசனை பண்ணணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை யோசனை பண்றா இல்ல, ஆனா நம்ம யோசனை பண்ணியே ஆகணும். அந்த பாடுகள் வழியாக, அந்த துக்கங்கள் வழியாக, அந்த மரணத்தின் வழியாக கடந்து போகிற இயேசு கிறிஸ்து அவருக்கு கிடைக்க போகிற ஒரு சந்தோஷம் என்னன்னு பார்க்கும் போது, அவர் என்ன பண்ணக்கூடாது, அந்த பாடுகள்ல இருந்து அந்த துக்கத்திலிருந்து மீட்கப்பட போகிறார், உயிர்த்தெழப்பட போகிறார். சோ அந்த ஒரு சந்தோஷம் கூட கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணுங்க, அங்க நிச்சயமா அந்த பாத்திரத்தின் வழியாக கிடைக்கப்பட்டுச்சு. நம்ம பார்த்தோம் பிரியமா, அப்ப அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அதே பாத்திரம் தான், அப்ப அவரை ரட்சிக்க வல்லமை நிறைந்த அதே பாத்திரம் தான். ஏன்னா பின்பதாக எழுதுறார், ஏன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தேவன் ரட்சித்தார், அவரை உயிர்த்தெழுப்பினார் அப்படின்னு பார்க்கும் போது, வசனத்தின் வாயிலாக அவர் கடைசி வரைக்கும் தேவனுக்கு என்ன பண்ணார், உண்மை உள்ளவர்களாக அவர் இருந்தார். தன்னுடைய விசுவாசத்தை கடைசி நேரம் வரைக்கும் உண்மையாகவே அவர் காண்பித்தார் சொல்றார். ஆனா அதுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரையல் அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்துச்சாரு சொல்றார், ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்துச்சு. இதே பாத்திரம் தான் வேற ஒண்ணும் இல்லை. ஆனா கர்த்தா இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவன் எனக்கு தந்த இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாமல் இருப்பேன், நிச்சயமா நான் பானம் பண்ணுவேன். இன்னொரு இடத்துல அவர் சொல்லும் போது தனது சீசரும் மத்தியில் அவர் பேசும்போது, அது நம்ம வசனம் பார்த்தோம், நான் அந்த பாத்திரத்துல பானம் பண்ணிட்டு இருக்கிறேன் பண்ண போறேன், அதே பாத்திரத்துல நீங்கள் கூட பானம் பண்ண முடியுமா கேட்கிறேன். அப்ப பிரதர் ரசல் என்னதான் சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கும் போது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற அதே பாத்திரம், வைக்கப்பட்டிருக்க அதே பாத்திரம் அவருடைய சிஷ்யருக்கு முன்பாக கூட என்ன பண்றது, அது வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரமாக இருக்கு. அதே பாத்திரத்துலதான் என்ன ஒரு காரணத்திற்காக, என்ன ஒரு நோக்கத்திற்காக பாத்திரம் வைக்கப்பட்டிருந்ததோ அவருக்கு முன்பாக அதே நோக்கத்திற்காக அதே காரணத்திற்காக நமக்கு கூட அங்க வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய துக்கம் அங்க இருந்தது, நம்முடைய துக்கம் பாத்திரத்துல இருக்கு. அவருடைய சோதனை அங்க இருந்தது, நம்முடைய சோதனை. அவருடைய பாடுகள் அங்க இருந்துச்சு, நம்முடைய பாடுகள் அங்க இருந்துச்சு. அவருடைய அவமானம் அங்க இருந்துச்சு, நம்முடைய அவமானம் இங்க இருக்கு. அவருடைய மரணம் அதுல இருந்துச்சு, நம்முடைய மரணம் கூட என்ன இருக்கு, இந்த பாத்திரத்துல அவரோடு கூட கலந்திருக்கு. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பார்க்கும் போது, அவர் பெற்ற அந்த சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நமக்கு கூட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த பாத்திரத்துல அங்க வைக்கப்பட்டிருக்கு. பிரியமான எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மரணத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு வல்லமை தேவன் அந்த பாத்திரத்துல அங்க வச்சிருக்கிறார். ரட்சிக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு ரட்சிப்பின் பாத்திரம் கர்த்தருக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்தது. அதே போல நமக்கு முன்பதாக கூட இன்னைக்கு நம்மை இந்த மாம்ச சரீரத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த மரணத்திலிருந்து விடுதலை பண்ணக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த அந்த ஒரு பாத்திரம் நமக்கு முன்பாக அங்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த பாத்திரத்துல பானம் பண்ணினால் ஒழிய இந்த மாம்ச சரீரத்திலிருந்து, பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும், நிச்சயமாக விடுதலை பெற்று ரட்சிப்பு பெற்று போகவே முடியாது. இந்த வழியாக கண்டிப்பாக நம்ம கடந்து போகட்டாக. அப்ப ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா நம்ம நினைச்சிடலாம், இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுங்கிற விஷயம் முடியுது, இது ஒரு அடையாளம் தான். ஆனா இதுவரைக்கும் நம்ம பேசுறதெல்லாம் ஞான அர்த்தங்களை கொண்டது. அப்ப பாத்திரத்தின் வழியாக கடந்து போறது, இந்த பாத்திரத்துல பங்கு கொள்றது என்னன்னா, திரும்பமா சொல்ல போனா பாடுகள் சோதனைகள் வரணும். சின்ன சின்ன சோதனைகள் நிச்சயமாக இருக்கு நமக்கு மத்தியில், அதை கூட கடந்து போர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா எவ்விதமாக கடந்து போறோம் அதுதான் யோசனை பண்ணணும், எவ்விதமாக கடந்து போறோம். சோதனை ஜெயிக்கிறவர்களாக அல்லது அதுல கீழ்ப்படைந்து நம்ம அதுக்கு முன்பாக தோற்று போறவர்களாக நம்ம இருக்கிறோமோ அது கூட யோசனை பண்ணணும். சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன பார்வைகள், சின்ன சின்ன சிந்தனைகள், இதெல்லாம் நம்ம முன்பாக சோதனையாக வைக்கப்பட்டிருக்கு. பிரியமா, ஆனா இருந்த போதிலும் ஒரு காரியத்தை கூட அங்க நினைவுபடுத்திக்கணும், சோதனைகள் நீங்க தனியா இல்ல சொல்ற, சோதனைகள் தனியா இல்ல, உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய துரோகங்கள், உங்களுக்கு பெற்றிருக்கிற துரோகங்கள்ல நீங்க தனியா இல்ல, உங்களுக்கு பின்பதாக உங்களுடைய தோல் மேல கை வச்சு ஆறுதல் படுத்துகிற உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறார். அதான் சொல்றேன், ஒரு வேலை பார்க்கும் போது இன்னும் அந்த அவமானத்தின் பாத்திரம் கர்த்தா இயேசு கிறிஸ்து இன்னும் நிறைவேறல, அந்த பாடுகள் பாத்திரம் அங்க நிறைவேறல. ஏன்னா தலையாகிய கிறிஸ்து அவர் நிறைவேற்றிட்டார், இன்னும் அவருடைய சரீரம் என்ன பண்ண நிறைவேறப்படாம அதை காத்துக் கொண்டிருக்கிறதுனால நிச்சயமாக சரீரத்தினுடைய வேதனை கூட தலைக்கு நிச்சயமாக உண்டு. எப்போ என்னுடைய சரீரம் என்னுடைய மனவாட்டி என்னோடு கொண்டு இணைவாங்க, எப்போ அவங்க சோதனையிலிருந்து விடுதலை பெறுவாங்க, அவர் தூரமான அவர் பார்க்கறது இல்லை, ஆனா பக்கத்துல இருந்து நம்மளை ஆறுதல் படுத்தி தேடுதல் படுத்தி சீக்கிரம் அதிசீக்கிரத்துல, நீங்க காலம் கொஞ்சமா இருக்கனால அதிசீக்கிரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, பாத்திரத்தை நீங்க கடந்து போங்க சொல்லுகிறார். பின்னாடி இருந்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் நம்மை தேர்ச்சிக்கிறதாக அங்க இருக்குன்னு பாக்க. அடுத்ததாக அவரை சொல்லும் போது, இந்த பாடுகள் நிறைந்த பாத்திரம், இந்த துக்கங்கள் மரணம் நிறைந்த பாத்திரம், இந்த ரட்சிப்பின் பாத்திரம் எவ்விதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் போது, இது ஒரு சந்தோஷத்தின் பாத்திரம், திரும்பமாக சந்தோஷப்படுங்க சொல்ற, இது ஒரு சந்தோஷத்தின் பாத்திரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க சந்தோஷம், எங்க ஒரு மகிழ்ச்சி? வருஷம் இதை அனுசரிக்கிறோம், அனுசரிக்கும் போது ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு கூட தான் என்ன பண்றோம், கடந்து போகிறோம். நாம் செய்த மீறுதல், நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கடந்து போறோம். அதே போல நினைவு கூறுதல் நாள்ல வந்து உட்காரும் போது, அந்த ஒரு ஆராதனை உட்கார்ந்துருக்கும் போது, அந்த பாத்திரத்துல கை வைக்கிற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும், அந்த கடைசி அந்த நொடி பொழுது வரைக்கும் கூட உள்ள என்ன இருக்கும், பயம் இருக்கு, இன்னும் பாவம் ஏதாவது இருக்குமோ. அப்ப அநேகமாக 2 மாதம் 3 மாதம் ரெடி பண்ணிட்டு வரோம், ஆனா இருந்த போதிலும் கடைசி நிமிடத்திலேயாவது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு, இன்னும் பாவம் இருக்கா? நிச்சயமா பாவம் இருக்கு, நம்முடைய பிறப்புல பாவம் இருக்கு, அதுவே. ஆனா நாம் செய்கிற இந்த மீறுதல்கள், தவறுகள் தேவனுடைய பார்வையில சிறு சிறு பாவங்களாக காண்பிக்கப்படுதா? அது தெரியுதா? நம்ம யோசனை பண்ணிட்டு அந்த கடைசி நேரத்துல வைக்கும் போது கூட ஒரு ஒரு ஐயப்பா தான், ஒரு சந்தேகம் தான் இருக்கு, நிச்சயமாக இருக்கு. இப்ப இவ்விதமாக சோதனையின் வழியாக கடந்து போகிற, அனுதினமும் சோதனையின் வழியாக, துக்கத்தின் வழியாக கடந்து போகிற நாம் எங்க போய் சந்தோஷம் பெற்றுக் கொள்ள முடியும்? ஆனா இங்க சொல்றாரு, த கப் ஆஃப் ஜாய் சொல்ற, சந்தோஷத்தின் பாத்திரம், மகிழ்ச்சியான பாத்திரம் இது, இதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா தொடர்ந்து அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க, த கப் ஆஃப் ஜாய் இன் த கிங்டம் சொல்ற. அப்ப ராஜ்யத்துல நாம் பெற்றுக்கொள்கிற இந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னா, மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு. இங்க பாடுகள் நிறைந்த பாத்திரம், சோதனை நிறைந்த பாத்திரம், அழுகை அழுகை நிறைந்த பாத்திரம் தான். மரணத்துக்குள்ளாக நம்ம போறோம், அந்த பாத்திரம் தான், அந்த ருசியை அனுபவித்திருக்கிறோம் பாத்திரம் தான், நோய்க்குள்ளாக போறோம். ஆனா இருந்த போதிலும் சந்தோஷத்தின் பாத்திரம் வைக்கும் போது அது எங்க இருக்குன்னா, அது தேவனுடைய ராஜ்யத்துல அங்க நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை பார்ப்போம். ஒரு வசனம் படிக்கலாம், மத்தேயு எழுத சுவிசேஷம் 26:29. அப்ப இந்த வசனத்துல கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் பார்க்கும் போது மிக அருமையான ஒரு வார்த்தை, இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப நவமாய் புதியதாய் ஒரு புதிய ஒரு சிந்தையோடு கூட, ஒரு புதிய ஒரு பார்வையோடு கூட, இந்த ஒரு பானத்தை, இந்த ஒரு பாத்திரத்தை நான் வந்து உங்களோடு கூட சேர்ந்து பானம் பண்ணுகிற அந்த நாள் வரைக்கும் சொல்றேன். அப்ப இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பாத்திரம் எதுதான் நிறைந்திருக்கும் பார்க்கும் போது, பாடுகள், துக்கங்கள், சோதனைகள், வேதனைகள் தான், அழுகைகள் தான், நிந்தைகள், அவமானங்கள் தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் இருக்கு உண்மைதான், ஆனா இன்னொரு பாத்திரம் இருக்கு, இன்னொரு பாத்திரம் இருக்கு, ஒரு புதிய பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்துல ஒரு புதிய பானம், ஒரு புதிய திராட்சை ரசம் அங்க இருக்கு. அது எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்க்கும் போது, அந்த ஒரு பாத்திரம் ஒரு சந்தோஷத்தின் பாத்திரமாக அங்க இருக்குன்னு சொல்லி எங்க ரசப்பிரதர் எழுது. அப்ப நான் பரலோக ராஜ்யத்துல, என்னுடைய பிதாவுடைய ராஜ்யத்துல, என்னுடைய பிதாவுடைய வீட்டுல உங்களோடு கூட சேர்ந்து ஒரு புதியதான ஒரு அனுபவத்திற்குள்ளாக, ஒரு சந்தோஷத்திற்குள்ளாக நான் கடந்து போறேன். அப்ப அந்த சந்தோஷத்தை எங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுவரைக்கும் இதுவரைக்கும் பாடுகள் தான் என்ன பண்றேன், துக்கங்கள் தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்துருக்கேன். யோசனை பண்ணி பாருங்க, அனைக்கிறந்த 12 சீசன்ல எதைத்தான் அவர் வந்து தேவன்கிட்ட இருந்து கட்டிட்டு வந்து எதிர்பார்த்திருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு வீடு கிடைக்கும், நல்ல ஒரு ஒரு நல்ல சாப்பாடுகள் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்தானம் கிடைக்கும் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அவருடைய 3.5 வருஷம் அந்த ஊழிய காலத்துடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நிச்சயமாக சில நேரம் தூக்கம் கூட இல்லை, சாப்பாடு கூட இல்லை, சரியான ட்ரெஸ் இல்லை. சோ இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த 12 சீசன்கள் கூட கிடைத்தது என்னதான் அப்படின்னு பார்க்கும் போது, என்ன காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டாரோ அதே காரியத்தை தான் என்ன பண்றாரு இங்க சிசுகளுக்கு கூட அங்க பெற்றுக்கொண்டார். அதே காலத்துல சிசுகளுக்கு கூட கொடுத்தார் கர்த்தா இயேசு கிறிஸ்து. பதத்தான் சொல்லும் போது, இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஒரு பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்குன்னா, அநேகமாக உங்களுக்கு துக்கங்களாக, வேதனையாக இருந்திருக்கலாம், அவமானமா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு புதிய ஒரு பானத்துக்கு உண்டான, ஒரு தாட்சப்பட ரசத்துக்கு உண்டான ஒரு பாத்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அது இங்க இல்ல, அது என்னுடைய பிதாவுடைய ராஜ்யத்துல இருக்கு. அதை உங்களோடு கூட நான் குசிக்கிற குடிக்கிற அந்த நாள் வரைக்கும் சொல்லி அங்க சொல்லுறதா கூட பார்த்தோம். அப்ப இது என்ன, அது என்ன பாத்திரம், இதை குறித்து பின்பாக அவர் எழுதுறார். ஆனா இங்க அதுக்கு முன்பாக சில விஷயம் பார்க்கும் போது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த ஒரு நாள் அது என்னது, இந்த டாபிக் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய ராஜ்யம் சொல்லி அவங்க சொல்லப்படுது. ஆனா அந்த ஒரு நாள் என்னது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு கோணங்களாக அங்க பிரதர் ரசல் அங்க சொல்லி வச்சிருக்காரு. ஒன்னு பார்க்கும் போது அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா மிகுந்த பாடுகள் நிறைந்த ஒரு நாள், இரண்டாவது மகிமை நிறைந்த ஒரு நாள். அப்ப அந்த ஒரு நாள் கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகிற அந்த நாள் வரைக்கும் அந்த கிரேட் டே அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும் போது த டே ஆஃப் சஃபரிங் சொல்றாரு, த டே ஆஃப் குளோரி சொல்றாரு. அப்ப ரெண்டுமே நிறைந்த ஒரு நாள் தான் அங்க சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்க்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சந்தோஷத்தின் பாத்திரம் எங்கதான், தேவனு ராஜ்யத்துல தான் இருக்கும். அப்ப தேவனு ராஜ்யத்துல துக்கங்கள் வேதனைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம், நிச்சயமாக இருக்காது. ஆனா இங்க சகோதரர் ரசல் என்ன எழுதுறாருன்னா அந்த ஒரு நாள் அப்படிங்கறது ரெண்டு நாளாக அங்க சொல்றார், துக்கத்தின் பாடுகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னொன்னு பார்க்கும்போது மகிமை நிறைந்த ஒரு நாளாகவும் அங்க சொல்லுகிறதா பார்க்கும். அதுக்கு இன்னும் விளக்கம் அவர் சொல்லும் போது இந்த துக்கங்கள் பாடுகள் நிறைந்த நாள் எதை குறித்து அவர் சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சொல்ற த காஸ்பல் ஏஜ் சொல்ற இந்த சுவிசேஷ யுகத்தை குறித்து தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். அப்ப இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிஷ்யர்களோடு கூட ஒரு நவமான ஒரு பாத்திரத்தை, நவமான திராட்சரசம் நிறைந்த ஒரு பாத்திரத்தை வந்து பாத்திரத்தில் அவர் தன்னுடைய சிஷ்யர்களோடு பங்கு கொள்கிறாரா அப்படின்னு பார்க்கும் போது என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், இன்னும் சிம்பிளா பேச போனா இன்னைக்கு இந்த நாள்ல நம்ம எந்த ஒரு கால பகுதியில் இருக்கோம், சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு பகுதியில் இருக்கிறோம். இந்த ஒரு காலப்பகுதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமான பாத்திரத்தை நம்மோடு கூட பங்கு கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லிடலாம். ஏன்னா நம்ம படுறதெல்லாம் பாடுகள் தான், துக்கங்கள் தான், எங்க சந்தோஷம் அங்க இருக்கு. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாத்திரம் என்ன, அனுபவித்திருக்கிற பாத்திரம் என்னன்னா துக்கங்கள் நிறைந்த பாத்திரம், அவமானங்கள் நிறைந்த சோதனைகள் நிறைந்த பாத்திரம் தான். ஆனா இங்க பார்க்கும்போது ஒரு புதிய பாத்திரம், இது சந்தோஷத்தின் பாத்திரம் சொல்லி அங்க சொல்ற இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அழகா அவர் சொல்லி முடிக்கிறாருங்க. இந்த சஃபரிங்ஸ், இந்த பாடுகள் நிறைந்த பாத்திரத்துல இன்னொரு கோணம் மறைஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே படிக்கிறோம் பேசுறோம், ஆனா அப்பவும் மறந்துடுறோம். அந்த பாடுகள் நிறைந்த பாத்திரத்துல அதே பாத்திரத்துல இன்னொரு விஷயம் கூட ஆட் ஆயிட்டு இருக்கு, அது என்னது, சந்தோஷம் குறித்து சொல்ற சந்தோஷம். அப்ப இனி வரப்போகக்கூடிய சந்தோஷத்தை குறித்து அது மாத்திரம் கிடையாது, இருக்கிற சோதனை நிமித்தமாக நீங்கள் எப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க சொல்றாங்க. யாப்போ அழகா எழுதியிருக்காரு, நீங்க படுகிற அந்த சோதனை நிமித்தமாக சந்தோஷப்பட்டு நீங்க கழி கூற இந்த வசனம் எடுத்தா படிச்சுட்டார். இரண்டாம் வசனம் மற்றும் மூன்றாம் வசனம் முதல் அதிகாரம். அப்ப சோதனைகள் அகப்படும் போது வேதனைகள் பட வேண்டாம். அங்க சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா அப்போஸ்தலர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க அதுக்கு மாறாக சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்னு பார்க்கும் போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை என்ன பண்ணுது, உங்களுக்கு உண்டாக்குகிறது, பொறுமை உண்டாக்குகிறது. இப்ப விசுவாசத்திற்காக உங்களுக்கு வைக்கப்படுகிற அந்த பரீட்சை, விசுவாசத்திற்காக வைக்கப்படுகிற அந்த ட்ரையல், விசுவாசத்திற்காக வைக்கப்படுகிற அந்த ஒரு சோதனை, அது உங்களுக்கு என்ன உண்டாக்குதாமா, விடுதலையை கிடையாது, ஒரு சந்தோஷத்தை கிடையாது, இன்னும் அதிகப்படியான சோதனைக்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஒரு பொறுமையை, இன்னும் அதிகமான சோதனையை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுமையை, ஒரு விசுவாசத்தின் உறுதியை உங்களுக்கு என்ன பண்ணுது, உண்டு பண்றதுனால நீங்க அதை குறித்து வேதனை பட வேண்டாம், சோதனை குறித்து வேதனை பட வேண்டாம். நீங்க அதை குறித்து என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் சொல்றாரு ஒரு புதிய பாத்திரம், புதிய பாத்திரம் சொல்றாரு. இது பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், சோதனைகள், அவமானங்கள் நிறைந்த பாத்திரம் தான். ஆனா இருந்த போதிலும் அந்த பாத்திரத்து நிமித்தமாக நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷம் அடையுங்கள். அந்த சோதனை நிமித்தமாக நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். ஏன் அப்படின்னா இன்னும் அதிகப்படியான சோதனை நிறைந்த பாத்திரத்தை நீங்க பானம் பண்ணுவதற்கு இந்த சோதனையானது உங்களுக்கு என்னது, ஒரு பொறுமையை அமைதியா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மனதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், சோதனைக்குள்ளாக கடந்து போகிற அந்த விஷயம். இன்னுமா எந்த அதிகப்படியான சோதனை வரட்டும், எவ்வளவு சோதனைகள் வரட்டும், ஆனா இருந்த போதிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த உபகாரத்துக்கு, அவருடைய ஈவுக்காக, அவருடைய சத்தியத்திற்காக, அவருடைய குமாரனுக்காக, அவர் கொடுத்திருக்க அந்த ஈடுபலிக்காக நான் என்ன பண்ண போறேன், பொறுமையோடு கூட அதை காத்து நிற்கணும், பொதுமை காத்து நிற்கணும். அப்ப அது நிமித்தமாக சந்தோஷப்படுகிற ஒரு விஷயம். இன்னொன்னு பார்க்கும்போது உண்மையாகவே தி டே ஆஃப் குளோரி, மகிமை அடைங்கிற ஒரு நாள் சொல்ற, மகிமை நிறைந்த ஒரு நாள். அப்ப நிச்சயமாகவே இந்த ஒரு நாள்ல கர்த்தா இயேசு கிறிஸ்து மிகுந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு பாத்திரத்தை நம்ம என்ன பண்ண போறோம், நம்மோடு கூட அதை பகிர்ந்து கொள்ள போகிறார். இதுல கூட ஒரு விஷயம் நம்ம மறைஞ்சிருக்கு. இந்த சஃபரிங்ஸ்ல, இந்த சோதனைகள்ல நம்ம அகப்பட்டு அதுல பொறுமையோடு கூட காத்து நிற்கும் போது, வேதனை அனுபவிக்கும் போது, அங்க கூட யார் இருக்கா? அதுதான் இந்த வசனம் அங்க விளக்கமா சொல்லுது. அந்த நாள்ல ஒரு புதிய ஒரு பாத்திரத்துல நான் உங்களோடு கூட என்ன பண்றேன், ஷேர் பண்ணிக்கிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். அது என்ன பாத்திரம் பார்க்கும் போது, துக்கத்தின் பாத்திரம் தான், வேதனையின் பாத்திரம் தான். ஆனா நீங்க மாத்திரம் அனுபவிக்கிறது இல்ல, நீங்க மாத்திரம் அதை ஏற்றுக்கொள்கிறத, நீங்க மாத்திரம் பருகிறது இல்ல, உங்களோடு கூட நானும் என்ன பண்ணிக்கிறேன், சேர்ந்துக்கிறேன், நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ இதுல நமக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒரு ஷேர் பண்ணிக்கிறார். அதே போல அங்க மகிமையில அவருடைய ஷேர்ல கூட நமக்கு என்ன பண்றாரு, ஒரு பங்கு நமக்கு கொடுக்கிறவராக அங்க இருக்கிறார் கூட பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு நாளை குறித்து அங்க பேசுகிறதான்னு பார்க்கும். அடுத்ததாக இதுல இருக்கிற நவமான திராட்சை ரசம் இது எதை குறிக்கும், ரசம் எதை குறிக்கிறதா அங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது, இதுல கூட இரண்டு கருத்துக்களை அங்க சொல்ற, இரண்டு கண்ணோட்டத்தோட கூட ரசல் அங்க எழுதுறதா கூட நம்ம பார்க்கணும். என்னன்னு பார்க்கும்போது, த கப் ஆஃப் வைன் அங்க ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த திராட்சை ரசம், நவமான திராட்சை ரசம், புதிதான ஒரு திராட்சை ரசம், அது எப்படி உண்டாக்கப்படுது? ஒரு கப்ல வந்து இன்னைக்கு சகோதரர் வந்து ரெடி பண்ண போறாங்க, அந்த கப்ல இருக்கிற அந்த பாத்திரத்துக்கு அந்த திராட்சை ரசம் எப்படி, திராட்சை ரசம் எப்படி உருவாக்கப்படுது, உண்டாக்கப்படுது? அப்ப திராட்சை பழங்களே அங்க பிழியறது சொல்ற, பிழியறது. அப்ப அந்த விஷயத்தை கூட ரொம்ப அழகா கொண்டு வர்றாரு. அப்ப திராட்சை பழங்களை பிழியறது தான், ஆனா பிழியப்படும் போது யோசனை பண்ணி பார்க்கணும், கூர்ந்து கவனிச்சோம், ஒவ்வொரு திராட்சை பழமும் என்னப்படுது, அங்க பிழியப்படுகிறதாக அங்க இருக்கு. ஒரு திராட்சை பழத்தை எடுத்து அதை கையில வச்சு நம்ம பிழிஞ்சோம்னா என்ன ஆகும், என்ன ஆகும்? அநேகமா எல்லாம் சொல்லுவாங்க அதுல ஜூஸ் கிடைக்கும், ஆனா அது பார்க்கணும். அப்ப அதனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த திராட்சை பழம் பிழியப்படும் போது அது தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணுது, முதல்ல இழந்து போகுது, தன் ஜீவனை அது இழந்து போகுது. இரண்டாவது விஷயம், தன்னுடைய தனித்தன்மையை, தனித்துவத்தை, தன்னுடைய உருவத்தை அது என்ன பண்ணுதுங்க, இழந்து போகுது. சிம்பிளா அங்க சொல்றாரு, சிம்பிளா நம்ம சொல்லிடலாம், அது பிழியப்பட்டா அது ஜூஸ் நமக்கு கிடைக்கிறது, அது ரிசல்ட் என்னன்னா ஜூஸ் நமக்கு கிடைக்குது நம்ம சொல்லிடலாம். ஆனா அதுக்கு முன்பதாக அது என்ன காரியங்கள், எந்த வழிகள் அது பயணப்பட்டு போகுது, ஒரு சின்ன ஒரு திராட்சை பழம் அப்படின்னு பார்க்கும் போது அது பிழியப்படுது, தன்னுடைய ஜீவனை அது இழந்து போகுது, தன்னுடைய உருவத்தை, தன்னுடைய சரீரத்தை அது வந்து என்ன பண்ணுங்க, அது இழந்து போகிறதாக அங்க இருக்கு. இந்த ஒரு பாதையில, கடினமான பாதையில ஒரு திராட்சை பழம் கடந்து வந்தா தான், அநேக திராட்சை பழங்கள் கடந்து வந்தா தான் ஒரு ஜூஸ் நமக்கு என்ன கிடைக்கும், திராட்சை ரசம் அங்க கிடைக்கிறதாக கூட அங்க இருக்கு. இப்ப திராட்சை ரசத்தை குறித்து அவர் என்ன பேசுறார் அப்படின்னு பார்க்கும் போது, இந்த பிழியப்படுகிற இந்த திராட்சை பழங்கள், அதுல கிடைக்கப்படுகிற இந்த ரசமானது, முதல்ல இந்த திராட்சை பழம் யாரு அப்படின்னு பார்க்கும் போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்தே அங்க சொல்கிறார். யோவான் அருமையான ஒரு வார்த்தை அங்க சொல்லி வச்சிருக்கிறார். 12:25 படிக்கலாம். தன் ஜீவனை நேசிக்கிறவன், சொல்லுங்க, அப்ப இந்த வசனத்தில் அங்க சொல்லும் போது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனும் அதை நித்திய ஜீவ காலமா என்ன பண்றான், காத்துக் கொள்ளுவான். இந்த வசனம் யாருக்கு அப்ளை பண்ணலாம், யாருக்கு சொல்ல அந்த வசனம் சொல்லிருக்கிறாரு, நான் சைட்ல எழுதி வச்சிட்டு இருந்தேன். இந்த 25 வசனம் வேற யாருக்கும் அப்ளை பண்ண முடியாதா சொல்றாரு, வேற யாருக்கும் அப்ளை பண்ண முடியாது. இது யாரை குறித்து தான் கர்த்தரை அங்க எழுதி வச்சுட்டார், பேசி வச்சுட்டார் அப்படின்னு பார்க்கும் போது, தன்னை குறித்து தான் அவர் சொல்றார். அப்ப என்ன விஷயம் அவர் புரிஞ்சிட்டு இருக்காருன்னா, என்னுடைய ஜீவனை நான் சிநேகித்தனா என்ன பண்ணுவேன், என்னுடைய ஜீவனை நான் இழந்து போவேன், இந்த உலகத்தில் என்னுடைய ஜீவனை நான் வெறுத்தேன், நான் நிச்சயமா நித்திய ஜீவ காலமா என்னுடைய ஜீவனை காத்துக்கலவேன். ஏற்கனவே இந்த வசனத்தை குறித்து அதிகமா பேசிருக்கு. ரெண்டு அர்த்தங்கள் ஒன்றோடு ஒன்றாங்க பின்னி இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் இது வந்து மற்ற உலக ஜனத்திற்கோ சபை ஜனத்திற்கோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒத்து வராதுன்னு பார்க்கணும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இல்ல, அதுதான் காரியம், நம்ம கிட்ட ஜீவனே இல்ல. ஆனா ஜீவன் இருக்கிற ஒரே புருஷன் யாரு, ஒரே மனிதன் யாரு அப்படின்னு பார்க்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். தன்னை குறித்து அவர் பேசி வச்சுட்டாராம், பிரதர் ரசல் அங்க சொல்றாரு, தன்னுடைய ஜீவனை நான் சிநேகித்தனுடைய ஜீவனை நான் இழந்து போவேன் சொல்ற அந்த வார்த்தையினுடைய அந்த வசனத்தினுடைய ரெண்டு பகுதி பாருங்க, ஜீவன் ஜீவன் வருது. அது எதை குறித்து, இன்னும் ஆழமா போய் பார்த்தோமா, என்னுடைய ஜீவன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவருடைய உயிரவே அவர் சொல்றாரு, அவருடைய மாம்சத்தினுடைய அந்த உயிரவே சொல்றார், என்னுடைய ஜீவனை நான் சிநேகித்தனா, இந்த உயிரை நான் சிநேகித்தனா, என்னுடைய வாழ்க்கையை சிநேகித்தனா, என்னுடைய ஜீவனை நான் இழந்து போவேன். இந்த ஜீவன் எதை குறித்து அவர் பேசினார் தெரியுங்களா? ஒரு மனவாளன் தன்னோட உயிர்னு யார் சொல்லுவான், என்னுடைய ஜீவன் யார் சொல்லுவார், என்னோட மனவாட்டி சொல்லுவான் இல்ல. அதே போல தலையாய கிறிஸ்து தன்னுடைய சபையை பார்த்து தான் என்ன சொல்றாருன்னா, ஜீவன் தான் என்ன உயிர் சொல்றார். இதான் இந்த உலகத்துல என்னுடைய ஜீவனை என்னுடைய உயிரை காத்துக் கொள்றதுக்கு நான் அதை சிநேகித்த நினைச்சோன்னா என்னுடைய சபையை நான் என்ன பண்ணுவேன், இழந்து போயிருவேன். நான் ஜீவனாய் நினைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய உலக ஜனத்தை நான் என்னுடைய சிருஷ்டிகளை என்ன பண்ணிடுவேன், இழந்து போயிருவேன் சொல்றேன். அதனால இங்க சகோதரி என்ன சொல்றாருன்னா, இது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உரிமையான ஒரு வார்த்தை தான். அப்ப இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய நித்திய காலமா என்ன பண்றான், காத்துக்கொள்வான். இது நடந்துச்சா இல்லைங்களா? அவனுடைய ஜீவனை வெறுத்தா, அது சிநேகிக்கல, அதற்கு மாறாக தன்னுடைய ஜீவனாகி தன்னுடைய சபையை உலக ஜனத்தை அவர் சிநேகித்தார். அதனால அவருடைய உயிர் மாத்திரம் கிடையாதுங்க, அவருடைய ஜீவனாக யோசனை பண்ணிட்டு இருக்கிற, அவர் உயிராக யோசனை பண்ணிட்டு இருக்க இந்த உலக ஜனம், ஒட்டுமொத்த உலக ஜனத்தினுடைய ஜீவனை என்ன பண்றாரு, அவர் காத்துக் கொள்ளுகிறார் சொல்லி என்ன பார்க்கிறோம். இவ்விதமாக இங்க சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவன் முதல்ல என்ன பண்ணுச்சுங்க, அது எடுக்கப்பட்டுச்சு. அந்த சின்ன அந்த கிரேப்பு, அந்த ஒரு சின்ன அந்த ஒரு பழம், திராட்சை பழம், அது பிழியப்படும் போது முதலாவது என்ன பண்ணுதுங்க, தன்னுடைய ஜீவனை அது இழந்து போகுது. அப்புறம் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய உருவத்தை என்ன பண்ணுதுங்க, இழந்து போகுது. இதே கரையோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில கூட நடந்துச்சு. அவர் தன்னுடைய சரீரத்தில் அவர் பிழியப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தன் ஜீவனை என்ன பண்ற, அவர் இழந்து போனார். அதுல கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜூஸ் இருக்குங்களே, அந்த ரசம் இருக்கே, அதைத்தான் சொல்றாரு, ஒரு புதிய நவமான திராட்சை ரசத்தை நான் உங்களுக்கு தரேன். அது என்ன, அது என்ன அப்படின்னு பார்க்கும் போது, என்னுடைய ஜீவன் நான் இழக்கிறேன், உங்களுக்கு நான் என்ன பண்றேன், ஜீவனை அங்க கொடுக்கிறேன். என்னுடைய ஜீவனை நான் சிநேகிக்கல, அதை வந்து விரோதித்தேன், அதை வந்து நான் இழந்து போனேன். ஆனா அதுக்கு மாறாக உங்களை நான் என்ன பண்றேன், பெற்றுக்கொண்டேன், உங்களுக்கு நான் ஜீவன் கொடுத்து உங்களை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி அங்க சொல்லுகிறார் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் இதுல உன்னர்த்தர் கூட கலந்துட்டு இருக்கிறார். இதை யாருன்னு பார்க்கும் போதுதான் சபை குறித்து சொல்றது. இப்ப சபை கூட ஒரு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன பண்ணப்படணும் அப்படின்னு பார்க்கும் போது, அவங்க தன்னுடைய ஜீவனை இழந்தவர்களாக காணப்படும், ஜீவனை இழந்து போகணும். ஆல்ரெடி நம்ம ஜீவனை இழந்து போயிட்டோம், மரணத்தில் தான் இருக்கிறோம். ஆனா இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபல் நிமித்தமாக என்ன பண்றோம், ஜீவன் பெற்றிருக்கிறோம். ஆனா பெற்றிருந்தா அந்த ஜீவனை யாருக்கு கொண்டு போய் வச்சிருக்கோம், யாருடைய பாதத்துல வச்சுட்டு இருக்கோம், யார் கைக்குள்ளாக, யாருடைய கடத்திற்குள்ளாக கொடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும் போது, தேவனுடைய கடத்திற்குள்ளாக என்ன பண்றோம், திரும்பமாக பெற்ற ஜீவனை நம்ம கொடுத்திருக்கிறோம். கொலோசியர் 3:3 சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், நம்முடைய ஜீவன் யார்கிட்ட இருக்குங்க, நம்முடைய உயிர் வசனம் படிங்க, அப்ப உலகத்தினுடைய இந்த பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ஈடுபல் நிமித்தமாக நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம், உண்மைதான். ஆனா உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த ஜீவன் இன்னும் நம்ம கையில வந்து கிடைக்கல. இந்த ஜீவன் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது அவர் சொல்றார், ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், மறித்தீர்கள், மறித்த நிலவில தான் உண்மை இருக்கிறீங்க. ஆனா இருந்த போதிலும் உங்களுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, உங்களுக்கு உண்டான ஜீவன் இருக்கத்தான் செய்யுது. அந்த ஜீவன் இப்ப யாருக்கிட்ட இருக்கு, இப்ப தேவனுக்குள் மறைஞ்சிருக்கு, யாருக்குள்ள, அப்ப கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஜீவன் என்ன பண்ணப்பட்டோம்னா, தேவனுக்குள் நாங்க மறைஞ்சிருக்கு. இயேசு கிறிஸ்து எப்ப மகிமை அடைவாரோ அப்ப உங்களுடைய மகிமை இருக்கு. இயேசு கிறிஸ்து எப்ப உயிர்த்தெழுக்கப்படுவாரோ அப்ப உங்களுடைய உயிர்த்தெழுதல் அங்க இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து எப்ப ரட்சிக்கப்படுவாரோ, இயேசு கிறிஸ்து எப்ப மீட்கப்படுவாரோ அப்ப உங்களுடைய மீட்பும் இருக்கு, உங்களுடைய ரட்சிப்பும் கூட அங்க இருக்கு. அந்த வகையில பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மீட்கப்பட்டுட்டாரா அப்படின்னு பார்க்கறது நிச்சயமாக உண்டு. அவர் முழுமை அடைஞ்சிட்டாரா, நிச்சயமாக உண்டு. ரட்சிக்கப்பட்டுட்டாரா மரணத்தில் இருந்து, நிச்சயமாக உண்டு. ஆனா இருந்த போதிலும் இன்னும் முழுமையை பெறல, தலை மாத்திரம் தான் இருக்கு. அப்ப யோசுவால பார்க்கும் போது அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் போது, அங்க தீர்க்கதரிசியானவன் வந்து தலை இருக்கு, அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கலாம், சகரியா குறித்து அவர் பேசுற. அப்ப வஸ்திரம் அது வந்து அழுக்காகத்தான் இருக்கு. ஆனா அந்த வஸ்திரம் என்ன பண்ணப்படுங்க, அது அடித்து துவைக்கப்பட்டு அது பிழியப்படணும் சொல்றாரு. தன்னுடைய உருவத்தை அதை இழந்து போகணும், அப்பதான் வந்து அதனுடைய அதுல இருக்கிற அந்த ஜூஸ், அந்த ஒரு ரசம் என்ன பண்ணும், ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக கிடைக்கும் சொல்லி அங்க சொல்லுறதா பார்ப்போம். முதல்ல அங்க சொல்லும் போது இந்த ஒரு கப் என்ன சொல்றாரு, இந்த ஒரு பாத்திரம் என்ன சொல்றாருன்னா, பாடுகள் மற்றும் மரணத்தை அங்க குறிக்கிறதா சொல்றாரு. இன்னொரு பகுதியில பார்க்கும் போது நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக இது நம்முடைய மகிமை, நம்முடைய கணம், நம்முடைய அழியாமையை அங்க குறிக்கிறதா இருக்கு. இப்ப இரண்டு பேரத்துக்குமே அவர் பேசிக்கிட்டு வரார், கர்த்தா இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய சபை ஜனத்திற்கு அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கு. பெரியமானவர்கள் இந்த காரியங்கள் எல்லாம் அநேகமான பார்த்த காரியங்கள் தான். ஆனா இருந்த போதிலும் இன்னைக்கு யோசனை பண்ணணும், இந்த விஷயங்கள்ல இயேசு கிறிஸ்து பாடுகளை பெற்றார், அவமானத்தை பெற்றார், மரணத்தை பெற்றார், கடைசி வரைக்கும் இறுதி வரை தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படுதலை என்ன பண்றார், அவர் கற்றுக்கொண்டு அதை விசுவாசத்தின் மூலமாக காண்பித்தார், உண்மைத்தான். அதற்கு பலனாக என்ன பண்ணிருக்கார்னா, அவர் உயிர்த்தெழுந்தார், மகிமை அடைந்தார். இதெல்லாம் உண்மைத்தான், உண்மைத்தான். ஆனா இங்க சத்தியம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அதே பாத்திரத்துலதான், அதே வழிகள்ல தான் உங்களையும் தேவன் என்ன பண்றார், கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அப்ப நாம் கூட பெறப்போகிற விஷயங்கள் எல்லாம் என்னன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன காரியங்களை பெற்றிருக்கிறாரோ அதை கூட நாம் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அவர் பெற்ற பாடுகள் பெற்றோம், அவர் பெற்ற அந்த அவமானங்கள் நாம் பெற்றுக்கொள்ளணும். அவர் பெற்ற அதே மரணத்தினுடைய அந்த வழி, அந்த ஒரு வாசல் வழியாக பிரவேசித்தார், அதே வாசல் வழியாக நாம் கூட மரணத்துக்குள்ளாக பிரவேசிக்கணும். இப்படி பண்ணினாத்தான் இயேசு கிறிஸ்து பெற்ற ஆசீர்வாதங்களை குறித்து அங்க பேசுறார். அதுதான் கணம் மகிமை அங்க அழியாமை குறித்து பேசுறார். இப்ப பாடுகள் வழியாக நம்ம கடந்து போய் பாடுகளை எல்லாம் சகித்தோம், ஆனால்தான் இயேசு கிறிஸ்து பெற்ற அந்த கணம் மகிமை அழியாமை உன்னதமான ஒரு மகிமை நிலையை கூட நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள முடியும் சொல்ற. இந்த ரட்சிப்பின் பாத்திரம், இந்த பாத்திரத்துல உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய மீட்பு அடங்கியிருக்கு. இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நம் தேவனை நம்முடைய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளணும் சொல்ற. எப்ப தொழுது கொள்ளணும், அடுத்ததாக ஒரு பாயிண்ட் சொல்லும் போது இதுதான் சரியான நேரம் சொல்ற, சரியான வேலை இதுதான். கடந்து போன பாதைகள் யோசனை பாருங்க, 365 நாள் கையில இருந்துச்சு. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மீறுதலுக்குள்ளாக பாவத்திற்குள்ளாக கடந்து போனோம். சத்தியம் தெரியும், தெரிஞ்சுமே மீறுதலுக்குள்ளாக போனோம். சகோதருக்கு எதிராக, சகோதரிக்கு எதிராக, சத்தியத்திற்கு எதிராக, உலக ஜனத்திற்கு எதிராக, அப்பாவி ஜனங்களுக்கு எதிராக நம்ம வந்து சின்ன சின்ன காரியங்களை செஞ்சுட்டு தான் இருந்தோம். போனா போகட்டும் சொல்ற, போகட்டும், அதை யோசனை பண்ண வேண்டாம். ஆனா அந்த ஒரு பாவத்தினுடைய வழிகள் மத்தியில கூட எவ்வளவு மீறுதல்கள் பண்ணோம், எவ்வளவு பாவங்கள் பண்ணணும், அதுல மத்தியில கூட கர்த்தருடைய தேவனுடைய கிருபை என்ன பண்ணு, நம்மளை இந்த நாள் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் நம்மளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கு. அதை யோசனை பண்ணி பாருங்க சொல்ற. கடைசி நேரத்தில் யோசனை பண்ணி பார்த்துட்டு கிடைக்கப்பட்ட இந்து சமயத்துல அந்த பாத்திரத்துக்கு உண்டான அர்த்தங்களை புரிந்து கொண்டவர்களாக நம்ம நினைப்போம். நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில எடுத்துட்டு நம்முடைய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளணும் சொல்லி அவங்க சொல்றாங்க. இதோ இப்பொழுதே இன்றைய ரட்சணையினால் அனுக்கிரக காலம் இப்பொழுது சொல்ற, அழகா சொல்ற, நவ் இஸ் த அக்செப்டபிள் டைம் சொல்ற. இன்றைய ரட்சணைய நாள் சொல்லி அவங்க சொல்லுகிறதா பார்க்கணும். நம்ம நின்று கொண்டிருக்கிற இந்த காலமே என்ன, ஒரு ரட்சணைய நாளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் சொல்ற. அப்ப இந்த ரட்சணைய நாள்ல கிடைக்கப்பட்டிருக்க இந்த காலத்துல நாம் உணர்ந்தவர்களாக இன்னும் சில மணி நேரங்கள் தான் அந்த பாத்திரத்தில் நாம் பங்கேற்க போறோம். அழகா அவர் வந்து இன்னொரு இடத்துல அவர் சொல்லிட்டு வரும்போது, முன்ன நம்ம சத்தியத்தை வெளிச்சத்துல ரொம்ப குறைவா இருந்தோங்க சொல்றாரு பிரதர் ரிஷப், ரொம்ப குறைவா இருந்தோம். அதுக்கு ஏற்ற சத்தியத்தை மாத்திரம்தான் பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்ட அந்த சத்தியில அதுக்கு ஏற்ற அறிவை மாத்திரம்தான் பெற்றுக்கொண்டிருந்தோம். ஆனா இருந்த போதும் அதுல கூட அநேக தவறுகள் மீறுதல் இருந்துச்சு, உண்மைதான் சொல்றாரு. ஆனா இருந்த போதும் தேவன் என்ன பண்ணல, அதை பார்க்கல, அவர் சொல்றாரு அதை பார்க்கல. ஆனா இன்றைக்கு இந்த நாள்ல அதிகமான சத்திய வெளிச்சத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். வெளிச்சம் குறைவா இருக்க இடத்துல வந்து சட்டையில அழுக்க தெரியுமா, இல்ல அதிகமா இருக்க இடத்துல அழுக்க தெரியுமா? எங்க வெளிச்சம் அதிகமா இருக்கும் அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய சபையின் மத்தியில, சபை ஜனங்கள் மத்தியில அதிகப்படியான சத்திய வெளிச்சம் அங்க வீசிக்க ரொம்ப பிரகாசமா வீசிக்கொண்டிருக்கு. அப்ப இந்த சமயத்துல போயிட்டு திரும்பமாக நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக நம்ம போயிட்டு இருந்தோம்னா, சத்தியத்தின்படி பார்க்காம சத்திய வெளிச்சத்திற்குள்ளாக நம்ம போகாம மீண்டும் பழைய வழிகளில் திரும்பி போயிட்டு இருந்தோம், அது எப்படி இருக்கும்? மிக மோசமான ஒரு நிலைமையை நமக்கு கொண்டு விடும் சொல்றாரு. நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க இந்த ஒரு சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளணும். எப்படின்னா நம்ம ரட்சணை பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம தொழுது கொள்ளணும் சொல்லி அங்க சொல்கிறார். அப்ப எவ்விதமாக இந்த காரியத்தை பண்ணணும், அது மாத்திரமல்ல அதுக்கு அடுத்த வசனம் அவர் பேசும் போது, இதோ நீர் செய்த இந்த உபகாரத்திற்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த ரட்சணை பாத்திரத்தை எடுத்து உண்மை தொழுது கொள்ளுவேன், அது உண்மைதான். அதுக்கு அடுத்த வசனம் அவர் பேசும் போது படிங்க, அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கும் போது, நான் கர்த்தருக்கு செய்து கொண்ட பொருத்தனைகளை என்ன பண்றேன், அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்றேன், அதை செலுத்துவேன், அதை நிறைவேற்றுவேன். பெரியமானவர்கள் அநேகமா நம்மில் அநேகம் பேர் நம்ம என்ன பொருத்தனை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கூட என்ன பண்ணிருக்கோம், நம்ம மறந்து போயிரு, காலப்போக்கில் மறந்துட்டோம், காலப்போக்கில் மறந்துட்டோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, பண்ணின பொருத்தனைகளை கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, அதை செலுத்தணும் சொல்லி அவங்க சொல்லுகிறதா அப்புறம் பார்க்கணும். அப்ப எவ்விதமாக நம்ம செலுத்தணும், நமக்கு அநேக பாடங்களை பார்க்கிறோம். சகோதர சகோதரிக்கு முன்பாக நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், நாம் பார்க்கிற ஒவ்வொரு பார்வைகள், அது மாத்திரமல்ல நம்முடைய நடக்கைகள் மிக முக்கியம். அது நடக்கைகள் கூட எப்படிதான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற விதமாக நமக்கு இருக்கணும். அதான் சொல்றேன், நாம் எடுத்துக்கொண்ட இந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறதுமாக நிச்சயமாக அங்க இருக்கணும். அப்போ சொல்லலாம் பவுல் இந்த காரியத்தை குறித்து அவர் பேசும்போது ரொம்ப அருமையான ஒரு வசனம் பாருங்க, ரெண்டு குழந்தைகளுடைய விருப்பம் 4:10 மற்றும் 11 ரொம்ப அருமையான வசனம் பாருங்க, ரொம்ப ஆழமா போயிட்டு அதை பார்க்க வேண்டிய வசனம். எவ்விதமாக கர்த்தருக்கு நான் பண்ணின பொருத்தனைகளை எவ்விதமாக நிறைவேற்றுவது, இந்த வருஷம் இந்த டேட்ல நான் வந்து கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், அவரோடு கூட ஒப்புரவாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறதா, இல்ல வீட்டுல உட்கார்ந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதா, இல்ல அது கிரியையில கொண்டு வந்து காண்பிக்கணும் சொல்றாரு. கிரியையில காண்பிக்கணும். 10 பார்க்கும் போது கர்த்தராக இயேசுவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தை என்ன பண்றோம், சுமந்துகிட்டே திரியிறோம். சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் கிடையாது, இல்ல மாஸ் மேடையில போயிட்டு அவரு பிரசங்கம் பண்ணும்போது மாத்திரம் கிடையாது. அப்போ சொல்போம் எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும் எங்க போனாலும் என்னத்தை சுமந்து திரியுறாங்களாமா. வசனம் பாருங்க, இயேசுனுடைய மரணத்தை, இயேசுனுடைய மரணத்தை, அநேகமாக மரணத்தை நம்ம விட்டுறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் உயிர்த்துட்டார், எங்களை உயிர்ப்பிப்பார். அவர் மகிமை இடத்துல எங்களை கூட என்ன பண்ண மகிமைகளா கொண்டு போயிடுவார். ஆனா இந்த நாட்களுக்கு உண்டான ஒரு விசேஷமான காரியம் என்ன, அவருடைய மரணத்தை நாம் என்ன பண்ணுவோம், நினைவுக்கணும். எதுக்கப்பா நமக்கு வந்து நமக்காக அவர் ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், யோசனை பண்ணோம். அப்ப அந்த மரணத்தின் மூலமா என்ன நம்ம பெற்றுக்கொண்டோம், எங்க போனாலும் சரி அவருடைய மரணத்தை நினைவு கூறுவர்களாக இருக்கணும். அதை ரொம்ப ஷார்ட்டா பிரதர்ஸ் சொல்றாரு. காலையில் எழுந்த உடனே நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தா இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவுபடுத்திக்கோங்க, நினைவுபடுத்துங்க. சோ காலையில நினைவுபடுத்த அந்த விஷயம் இரவு முழு 20 வரைக்கும் என்ன பண்ணுங்க, அது நாள் முழுவதுமாக நம்மளோட மைண்ட்லயே நிச்சயமாக அங்க இருக்கும். தொடர்ந்து வசனம் படி சிஸ்டர். எப்படி எனில் ரொம்ப கருதலான ஒரு வார்த்தை, ஒரு வசனம். எப்படி நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எங்களுடைய சரீரத்துல எங்குமே எடுத்துக்கிட்டு அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், எப்பொழுதுமே அவருடைய மரணத்தை எப்படி நாங்க அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அது எப்படி அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு உண்டான பதில் அவரே அவர் சொல்றாரு, சாவுக்கினமான எங்கள் மாம்சத்துல, சாவுக்கினமான என்னுடைய மாம்சத்துல அப்படிங்கும் போது எதை அர்த்தப்படுத்தி சொல்றாரு, இந்த சரீரம், இந்த மாம்ச சரீரம் அது சாவுக்கு ஏதுவாட்டா இருக்கு. அங்க முன்னாடி சொல்றாரு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எங்கள் சரீரத்துல சுமந்துட்டு இருக்கிறோம், இந்த மாம்ச சரீரத்துல என்ன பண்றோம் நாங்க சுமந்துட்டு இருக்கிறோம், அது மாத்திர இந்த சரீரமானது எப்படிதான் இருக்குங்களாமா, அது சாவுக்கு இனமாக இருக்கு, சாவுக்கு ஏதுவான ஒரு சரீரமா தான் இருக்கு. ஆனா இருந்த போதிலும் சாவுக்கு இனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு, ரொம்ப ஆப்போசிட்டா பேசுறாரு. குலேசன் 3:3 அவர் பேசும்போது என்னதான் அவர் பேசிருக்கிறாருன்னா, நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அங்க என்ன பண்ணிருக்கு இருக்கு, ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் சாவுக்கு ஏதுவான மரணத்துக்கு, மரணத்துக்கு ஏதுவான நம்முடைய மாம்ச சரீரத்துல அங்க இருக்க சொல்ற. முதல் வசனத்தை சொல்லும் போது மரணத்தை ஏற்றுக்கொண்டு நாங்க சுத்திட்டு இருக்கிறோம், இப்ப சொல்லும் போது என்னன்னா இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் அது விளங்கும்படியாக உயிரோடு நாங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வீட்டுல போயிட்டு உட்கார்ந்து படிச்சு பாருங்க, தனித்தனியா நாம் பிரிச்சு படிச்சோம்னா இந்த மாம்ச சரீரம் தான், செத்து போகிற இந்த சரீரம் தான், மரணத்துக்கு போகிற இந்த சரீரம் தான், ஆனா இந்த சரீரத்துல இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை நாங்க என்ன பண்ணிருக்கோம் வச்சிருக்கோம், அந்த ஜீவன் எங்களுடைய சரீரத்துல இருக்கு. அப்படி இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிற நாங்கள் இப்ப சொல்றாரு, இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் செத்து போகிற இந்த மாம்ச சரீரத்துல இருக்கும் போது இந்த மாம்ச சரீரம் எப்படி இருக்கு, நம்ம உயிரோடு இருக்கு. அப்ப மாம்ச சரீரம் சாகிறது சாகரத்தான், ஆனா அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற அந்த சரீரமானது அது எப்படிப்பட்டதா இருக்குங்களா, உயிரோடு இருக்குது சொல்ற, உயிரோடு இருக்குது. அது மாத்திரம் உயிரோடு இருக்கு, நாங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் இருக்கணும். இதென்ன மரணம், இதென்ன மரணம் குறித்து சொல்றாங்க, மறுபடியும் இந்த சரீரத்தினுடைய மரணம் மாம்ச சரீரத்தினுடைய மரணமா இல்லைங்க. ஏற்கனவே வந்து எங்களுடைய சித்தம் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன், எங்களுடைய திட்டம் எல்லாம் உங்களுக்கு தான், நாங்க வேற எதையும் யோசனை பண்ணல, எங்களுக்குன்னு தனி யோசனை கிடையாது, எல்லாம் உங்களுக்காக கொடுத்துட்டோம். ரோமர் 6:7 அவருடைய அந்த மரணத்திற்குள்ளாக நாம் கூட என்ன பண்ணிருக்கோம், கொண்டு போகப்பட்டிருக்கோம், அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் சொல்ற. அப்ப விதமாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தோடு கூட நாம் கூட என்ன பண்ண இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இந்த காரியத்தை குறித்து பேச அப்ப அந்த மரணத்துக்குள்ளாக என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ஒப்பு கொடுக்க அனுதினமும் அந்த மரணத்துக்குள்ளாக அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு நாள் நடக்கிற காரியம் கிடையாது, இதெல்லாம் கொலை பண்ணிட்டு இதெல்லாம் டோட்டலா வந்து அழிச்சிட்டு தேவனுடைய சித்தத்தை அப்படியே தேவனு ஏற்றுக்கொள்கிறதோ, அதை நம்ம அப்படியே தேவனுக்கு கொடுக்கிற ஒரு நாள் வேலை அல்ல அது. அது அனுதினமும் என்ன பண்ணும், போகணும், உயிர் பெற்று வரும்போது என்ன பண்ணும், அதை கொல்லணும், கொல்லணும். இப்ப விதமாக அனுதினமும் மரணத்துக்குள்ளாக நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா இருந்த போதிலும் எங்களுக்குள்ள என்ன இருக்குங்களா, ஜீவன் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அங்க இருக்கு சொல்ற. அப்ப விதமாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நம்முடைய சரீரத்துல மாம்ச சரீரத்துல பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிற இந்த சமயத்துல நமக்கு என்ன பண்ண, இவ்விதமா இந்த ஒரு நிலையில தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் போது, நாம் பெற்றிருக்கிற இந்த ஒரு பொருத்தனைகளை, நாம் செய்திருக்க இந்த பொருத்தனைகளை என்ன பண்ணணும், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணணும், அதை செலுத்தணும். ஒரு நாள் செலுத்தினா போதாதுங்க, அனுதினமும் அதை என்ன பண்ணணும், செலுத்த வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம், கட்டளைப்பட்டிருக்கிறோம். இப்ப விதமாக நம்முடைய மாம்ச சரீரத்துல இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த ஜீவன் தான் அடுத்ததாக என்ன பாயிண்ட் கொடுக்கிறான்னு பார்க்கும் போது, இந்த ஜீவன் தான் உங்களுக்குள்ள துக்கங்கள் வேதனைகள் அவமானங்கள் இருக்கலாம், ஆனா அதற்குள்ள என்ன இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. உங்களுக்குள்ள மரணம் இருக்கலாம், பாவம் இருக்கலாம், ஆனா அதற்குள்ள என்ன இருக்கு, ஒரு ஜீவன் இருக்கு சொல்ற. உங்களுடைய சரீரம் புளிக்கப்படலாம், அது அழிக்கப்படலாம், தன்னுடைய உருவத்தை அது எழுந்து போகலாம், ஆனா அதற்குள்ள என்ன இருக்குங்க, ஜீவன் இருக்கு சொல்ற. அதுதான் இந்த ஜூஸ் சொல்ற, அதுதான் ரசம். கர்த்தராக இயேசுக்கு சொல்ற ஒரு நவமான ரசத்தை என்ன பண்றேன், உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், சோதனைகள், மரணம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனா இன்னொரு பக்கம் என்ன இருக்குங்க, அதுல இருந்து கிடைக்கப்படுகிற அந்த ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு சந்தோஷம், ஒரு மகிமை நிச்சயமாக அங்க இருக்குன்னு கூட பார்க்கிறோம். பிரியமான இன்றும் கூட நம்ம நிறைவேற்ற போகிற அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாத்திரம் கனமான ஒரு பாத்திரம், ரொம்ப வெயிட்டா இருக்கும், சாதாரண விஷயம் கிடையாது. மிகுந்த பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு அனுசரிக்கக்கூடிய ஒரு அந்த பாத்திரம் நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரமா இருக்கு. ஒருவேளை இந்த வருஷம் அது நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரமா இருக்கலாம் சில பேருக்கு இல்லையா. ஒருவேளை அடுத்த வருஷம் எத்தனை பேர் வந்து நம்ம கலந்துக்கு போறோம், அதை இல்லாம போக போறோம் நமக்கு தெரியாது. ஆனா இருந்த போதும் ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அது தேவனுக்கு சித்தமா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு இந்த இந்த வருஷம் நம்ம அனுசரிக்க போறோம் போற பாத்திரம் அந்த குறிப்பிட்ட சகோதர சகோதரர்களுக்கு அது எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்க போதும். பாடுகள் நிறைந்த பாத்திரம் கிடையாது இனிமேல், அது துக்கங்கள் நிறைந்த பாத்திரம் கிடையாது, மரணம் நிறைந்த பாத்திரம் கிடையாது. அது எப்படிப்பட்ட பாத்திரங்கள், இந்த மாம்ச சரீரத்திலிருந்து மரணத்திலிருந்து மரண வேதனையிலிருந்து பாவத்தின் வேதனையிலிருந்து அவங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக அது நிச்சயமாக அவை இருக்க போகும். அது தேவனுடைய பாடல்கள் அது எப்படி இருக்க போகும் தெரியும். விதமாக அந்த பாடத்தை அவர் நிறைவு செய்யும் போது சில காரியத்தை அவர் பேசுறார். இவ்வளவு பெரிய கனமான பாத்திரத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா, இதில் நான் பங்கு கொள்ள முடியுமா. ஒருவேளை சகோதர சகோதரர்கள் கேட்கலாம், அதற்கு அவர் சொல்கிற சில விஷயங்கள், கடைசி நேரத்திலேயாச்சும் கிடைக்க போய் இந்த கடைசி ஒரு வாய்ப்பிலேயாச்சும் உங்களை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஸ்திரப்படுத்திக்கங்க, உறுதிப்படுத்திக்கோங்க, யாரெல்லாம் இந்த பந்தியில பங்கு கொள்ளலாம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு எட்டு கேள்விகளை மாத்திரம் அவர் கேட்டு வைக்கிறார். இந்த எட்டு கேள்விக்கும் எஸ் ஆமா அப்படின்னு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணலாம், தைரியமாக அந்த பந்தியில பங்கு கொள்ளலாம். என்னமா, ஏன்னா அநேக சகோதர சகோதரில் வந்து ஒரு ஐயப்பாடு நிச்சயமாக இருக்கு. எப்படி தெரியுது, அநேகமான பாடங்களை நம்ம படிக்கிறோம், ஆனா கிளியரா எப்படி நம்ம வந்து இந்த பந்தியில வந்து ஒரு தைரியமாக பங்கு கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கும் அநேகமாக தேர்ந்தவர் கூட அந்த பாத்திரத்துல கை வைக்கும் போது கடைசி நொடி போடுறத கூட என்ன பண்ணும், ஒரு பயம் நிச்சயமாக தொட்டுக்கும். ஒருவேளை பாவத்துல அபாத்திரமாய் நம்ம என்ன பண்றோம், போயிட்டு பங்கு பண்றோமோ. ஆனா இருந்த போல கடைசி நொடி பொழுதுல கூட ஒரு சாரி கேட்டுக்கிறோம் தேவன்ட்ட, தேவனே நீங்க என்ன பண்ணிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க, இந்த பாத்திரத்தை நான் வந்து பங்கு கொள்ளப்படுறேன், என்னோட கையை அது மேல வைக்க போறேன், தயவு செய்து நிமித்தமாக என்ன பண்ணி என்ன தண்டனை கொடுத்துட வேண்டாம், என்னை தண்டிச்சிடாதீங்க, தேவனே நீங்க என்ன மன்னிச்சிருங்க. கடைசி நேரத்துல கூட ஒரு மன்னிப்பின் மூலமாக தான் அந்த பாத்திரத்தை நம்ம கை வைக்கிறோம். அது அநேகருடைய அனுபவங்களாக நிச்சயமாக இருக்கு. அப்படி இருக்கும் போது சத்தியத்துல வளரக்கூடியவங்க அநேக சகோதர சகோதரர் புதுசா வந்திருக்க சகோதர சகோதரர் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க இந்த ஒரு முதல் முறையாக இந்த பாத்திரத்துல கை வைக்கும் போது ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், ஒரு உறுதி வேணும், இந்த பாத்திரத்துல எப்படி நம்ம கை வைக்கலாம், இவ்வளவு பெரிய கனமான ஒரு பாத்திரமாக இருக்கும், இன்னும் அதிகமா அதுக்குண்டான அந்த வேல்யூ கூட தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இருந்த போதிலும் தெரிஞ்சுக்கணும் சொல்ற, பங்கு பெறுவதற்கு முன்பாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எட்டு கேள்விகளை கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு பார்க்கும் போது, நிஜமாக நம்முடைய பழைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் அவர் பேசுறதே கிடையாது, ரசல அவர் பேசுறதே இல்லை, அதெல்லாம் விட்டுட்டார். ஆனா ஸ்ட்ரெயிட்டா சொல்றாரு, என்ன விஷயங்களை உங்களுடைய சிந்தையில தெளிவாக நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்க, அதாவது என்ன விஷயங்களை நீங்க வந்து விசுவாசம் பண்ணி வச்சிருக்கீங்க, அதான் கேட்கிறேன். இந்த விசுவாசத்தில் நீங்க இருந்தீங்கன்னா, இந்த காரியத்தை நீங்க அறிந்து வச்சிருந்தீங்கன்னா, நிச்சயமாகவே நீங்க என்ன பண்ணலாம், இந்த பாத்திரத்துல நீங்க பங்கு கொள்ளலாம் சொல்ற. பெரியமானவர்களே, இந்த கேள்விகளை நம்ம ஒவ்வொரு கேள்வியும் நம்ம படிக்கும் போது நம்ம ஆமா இல்லைன்னு வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டாம். நம்முடைய சிந்தனை நமக்கு தெரியும், அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் நம்ம கிட்ட இருக்கா இல்லையான்னு நிச்சயமாக தெரியும். இதுல ஒண்ணு மிஸ் ஆனா கூட பிரதர் ரசல் சொல்றாரு வேண்டாம் சொல்ற, ஆனா அந்த ஒரு வாய்ப்பு கூட நம்ம வந்து எடுத்துக்கிறது கிடையாது. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஏன்னா கடைசி நொடி பொழுதுல வந்து மனம் திருந்தி வந்து மன்னிப்பு கேட்ட நிச்சயமாக கிருபையை என்ன பண்ற நம்ம கொடுக்கிறார் தேவன். சோ அந்த கிருபையை உணர்ந்து உணரும்படியாகத்தான் இந்த கேள்விகள் நம்ம கொடுக்கப்பட்டோம். அப்ப இந்த 8 கேள்விகளை கூட நம்ம கேட்கும் போது இதற்குண்டான பதில் சபை ஜனங்கள்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம், சபையா உட்கார்ந்துருக்கிறோம், சகோதரியா உட்கார்ந்துருக்கோம், சகோதரர்களா உட்கார்ந்துருக்கிறோம், நிச்சயமாக வேண்டாம் அதெல்லாம் துடைச்சிடுங்க. எனக்கும் என் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த விஷயம் இந்த கேள்விகள் தான், வேற ஒண்ணும் கிடையாது. என் தேவன் என்னை பார்த்து கேட்கிற கேள்வி, இதற்குண்டான பதில் நான் என்ன சொல்றேன், சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் தான். ஆனா விசுவாசம் பண்றீங்களா, அதை அறிக்கை பண்றீங்களா, அதை அறிந்துட்டு இருக்கிறீங்களா, இதுதான் அவர் கேட்கிறார், வேற ஒன்னும் கிடையாது. முதல் கேள்வி நம்மை பார்த்து கேட்கும் போது நம்ம ஏற்கனவே பாடத்தில் நம்ம பார்த்தோம், தேவன் நமக்கு செய்திருக்கிற ஒரே உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த ஈவு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் கொடுத்திருக்கிற அந்த மிகப்பெரிய கிருபை வேற என்னும் கிடையாதுங்க, வேற எதுவும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை கொடுக்கையினால் எப்படி இருக்கும், நிச்சயமாக ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம இல்ல, அப்ப மிகப்பெரிய ஒரு ஈவு இயேசு கிறிஸ்துவை அவர் கொடுத்திருக்கிறார். முதல் கேள்வி அங்க பார்க்கும் போது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம், 6 மாசம் நீங்க எல்லாம் வேதத்தை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், அதுல இருக்கிற மிகப்பெரிய விசேஷமான காரியங்களை அறிந்து கொண்டிருக்கலாம், அது குறித்து நீங்க பெருமை பாராட்டிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. சொல்லும் போது வேதத்தின்படி முதல் கேள்வி கேட்கிறார், வேதத்தின்படி அகில உலகத்தினுடைய பாவத்திற்குள்ள நான் இருக்கிறேனா, ஒரு கேள்வி. இதுக்குண்டான பதில் நம்ம சொல்றோம். அப்ப இந்த அகில உலகத்தினுடைய பாவத்திற்குள்ள நான் இருக்கிறேனா, அதை நான் இன்னும் விசுவாசிக்கிறேனா அப்படின்னு பார்க்கும் போது நிச்சயமாக அதுக்குண்டான பதில் என்னவாத்தான் இருக்கும், ஆம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, ஆம். அப்ப இதுக்கு சரியான பதில் நம்ம வந்து சொல்றோம்னா என்ன, அவரே ஆன்சர் கொடுத்த எல்லாத்துக்கும் ஆம் தான் சொல்லணும்னு சொல்லிட்டார், புரியுதுங்களா. அப்ப ஆம் சொல்றதா இருந்துச்சுன்னா நம்ம முடியல, ஆம் சொல்ல எஸ் சொல்ல முடியலன்னா அப்ப எங்கேயோ தப்பு பண்றோம்னு அர்த்தம், புரிஞ்சுக்கல, வேதத்தை சரியா புரிஞ்சுக்கல, சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருனா, வேதத்தின்படி அகில உலகத்தினுடைய பாவத்திற்கு இன்னும் நான் இருக்கிறேனா அப்படின்னு பார்க்கும் போது இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னு சொன்னா அது பொய் சொல்ற. நிச்சயமாகவே என்ன பண்றோம், இருக்கிறோம், இன்னும் இருக்கிறோம், இருக்கிறோம், இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறோம். வீட்டுல கொஞ்சம் திரும்பி பாருங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டுல இருந்தோம், பாவத்துல இருந்தோமா, யோசனை பண்ணி பார்க்கணும். நண்பர்கள் மத்தியில் இருந்தோம், உலகத்தின் மத்தியில் இருந்தோம், பாவ சிந்தனையில் இருந்தோமா, யோசனை பண்ணி பார்க்கணும். எப்போ பாவம் விட்டு போகும், எப்ப இந்த பாவ உலகத்தை விட்டு நம்ம கடந்து போறோமோ அப்பதான் இந்த பாவம் போகும், நிச்சயமா போகாது. சொல்லும் போது இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா, முதல் கேள்விக்கிறார், இதை வந்து ஏற்றுக்கொள்கிறனால இதை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு, ஆம் உண்மையாக நான் என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கும் போது இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்றதுக்கு, நான் விடுதலை பெறுவதற்கு எனக்காக கிடைக்கப்பட்ட ஒரே வாய்ப்பு அல்லது ஒரு வழி என்னுடைய நேசராக இயேசு கிறிஸ்து. இது விசுவாசிக்கலாமா, முதல் விஷயத்தை புரிஞ்சிருந்தா தான் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிருக்க முடியும். முதல் விஷயத்துல நம்ம ஏற்றுக்கொண்டிருந்தோம்னா தான், நாம உன்ன பாவத்துல இருக்கிறேன் அப்படி நம்ம ஏற்றுக்கொண்டிருந்தோம்னா தான் நிச்சயமாகவே இரண்டாவது கேள்வி கூட என்னுடைய மீட்பர், என்னுடைய ரட்சகர், என்னுடைய நேசர், என்னுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு, மரணத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரே வழி, இங்க சொல்ற ஒரே ஈவு, தேவன் கொடுத்த ஒரே கிருபை என்னுடைய நேசர், என்னுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இதை விசுவாசிக்கிறேனா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாகவே அங்க விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்லும் போது அழகா அவர் சொல்லி முடிக்கிறாரு, ஏன்னு பாருங்க, நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானா என்ன பண்றோம், வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம், நமக்கு என்ன இல்லை, உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, பொய் தான் இருக்கு. ஆனா ஒருவேளை நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார் சொல்ற, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார், பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு, எல்லா அநியாயத்தையும் நீக்குவதற்கும், சுத்திகரிப்பதற்கும் உண்மையா இருக்கிறாரு, நீதியா இருக்கிறாரு நம்முடைய பிதாவாகிய தேவன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்காக ஒரு பஸ்காவாகி ஆடை கொடுத்திருக்கிறார், ஒரு வீடு புலியை கொடுப்பதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த விஷயத்தை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க, நிச்சயமாகவே நாங்க விசுவாசிக்கிறோம், இன்னும் பாவத்தில் இருக்கிறோம், இன்னும் அவருடைய இடுப்புல எங்களுக்கு வேணும், அவர் ரத்த கிரயம் வேணும், அவர் ரத்தத்தினா இன்னும் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணும், கழுவப்படும், நான் ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றேன், நாம அவருடைய பாதத்துல போயிட்டு நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் முழுமையாக வெறுமையாக நம்ம கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். மூன்றாவது கேள்வி அவர் கேட்கும் போது, எனக்காக என்னுடைய கர்த்தர் தன்னுடைய மாம்சம் ரத்தம் அவருடைய மனுஷீகம் அவருடைய லைஃப் அவருடைய வாழ்க்கை அனைத்தையும் மரணத்தில் ஊற்றினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சிம்பிள் விஷயம் தாங்க, எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என்ன பிரதர் பிரதர் கேட்கிற கேள்வி பாருங்க, இந்த கேள்வியில கன்ஃபர்மேஷன் இருந்தா தான் நிச்சயமாகவே இந்த பந்தியில பங்கு பெறுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்குங்களா. ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம், ஏன் சகோதரர் நம்மளை பார்த்து கேட்கிறான்னா, அநேக நேரத்தில் இதெல்லாம் மறந்து போயிடுறோம், மறந்து போயிடுறோம். ஏன்னா நாங்களாம் ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆனா இது அடிப்படையான கேள்விகள், அடிப்படையான ஒரு விஷயங்கள் தான். ரொம்ப உயரத்துக்கு போகும்போது இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறோம், மறந்து போறவர்களாக இருக்கிறோம். எனக்காக என்னுடைய கர்த்தர் என்னுடைய அவருடைய மாம்சம் அவருடைய ரத்தம் அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணிருக்கார், அனைத்தையும் எனக்காக மரணத்துல ஊற்றினாரா அப்படின்னு பார்க்கும் போது அதை விசுவாசம் பண்றோமா அப்படின்னு விசுவாசம் பண்ணுகிறோம், விசுவாசம் பண்ணுகிறோம். மரணத்துல ஊற்றினதுனால தான், மரணத்தை ஏற்றுக்கொண்டதுனால தான் எனக்காக ஒரு ஈடுபலியே என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடிஞ்சது. நான்காவது கேள்வி கேட்கும் போது, கிறிஸ்து யோர்தானில் இப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை குறித்து அவர் பேசுறார். கிறிஸ்து யோர்தானில் துவக்கின அந்த ஒரு அர்ப்பணிப்பை, தேவனுக்கு அவர் செய்து கொடுத்த அந்த அர்ப்பணிப்பை தன்னுடைய மரணத்தின் சிலுவை வரைக்கும் அவர் நிறைவேற்றினாரா. மூன்று கேள்விகளை மாத்திரம் விசுவாசிக்கலாம் கேட்கிறாரு, ஆனா நான்காவது கேள்வி கேள்வியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா, புரிஞ்சிருக்கிறீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறீங்களான்னு கேட்கிறார். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில தேவனுக்கு ஒரு அர்ப்பணிப்பை உண்டு, ஒரு ஒப்புரவாதங்களை உண்டு பண்ணி தந்தார், ஒரு சத்தியத்தை ஒரு ப்ராமிஸ் பண்ணி தந்தார், அதை தன்னுடைய மரணம் வரைக்கும் அதை நிறைவேற்றினாரா, அதை நிறைவேற்றி இருக்கிறார் உண்மைத்தான். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறீங்களா, புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா. வசனத்தின் வாயிலாக மாத்திரம் கிடையாதுங்க, நம்முடைய இருதயத்தில் நம்ம சிந்தையில போட்டு அதை என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும், புரிஞ்சிருக்கிறீங்களா கேட்கிறார். ஐந்தாவது விஷயம் பார்க்கும் போது மிக ஆழமான ஒரு காரியத்திற்குள்ளாக கொண்டு போறார். நியாய பிரமாணத்தினுடைய பலன் என்னங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும். நியாய பிரமாணத்தின் படி நடந்தால் அதுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு நிச்சயமாக நமக்கு தெரியும். என்ன கிடைக்குங்க, நமக்கு ஜீவன் கிடைக்கும். அடுத்ததாக என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, நியாய பிரமாணத்துடைய பலனானது ஜீவன், பூமிக்குரிய சுதந்திரம் சொல்ற, பூமிக்குரிய சுதந்திரம், ரெண்டு விஷயங்கள் நியாய பிரமாணத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த நியாய பிரமாணத்திற்கு தன்னை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, கீழ்ப்படுத்தினார். அநேகமாக அநேக சகோதரர் பேசுவாங்க, நியாய பிரமாணத்தை என்ன பண்ணவர், அதை உடைத்தெறிந்துட்டு புதிய பிரமாணத்தை உண்டு பண்ணார். உண்மைதான், ஆனா எப்படி உடைத்தார், எப்படி பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அதை நிறைவேற்றினார், நிறைவேற்றினார். ஏன் வந்து இன்னைக்கு இதை அனுசரிக்கிறோம், எத்தனை நாள் மாதத்தினுடைய முதலாம் நாள் எத்தனை நாள் கழிச்சு இந்த அனுசரிக்கிறோம், 14வது நாள். அவர் பார்க்கும் போது நமக்கு நிச்சயமா தெரியும், அமாவாசையில இருந்து அவங்க யூதனுடைய காலண்டர் எப்படி அமாவாசையில ஆரம்பிக்கும், அந்த மந்தத்துடைய ஆரம்பம், அதுல இருந்து 15வது நாள் என்ன நீங்க பார்க்க போறீங்க, வானத்துல முழு நிலவு பார்க்கணும், ஃபுல் மூன் பார்க்க போறோம். அப்ப இது எதை குறித்து அவர் வந்து ரூபகாரப்படுத்துகிறார் பார்க்கும் போது, நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம். அப்ப நியாயப்பிரமாணம் தான் அந்த ஒரு காரியத்துக்கு நல்லாக இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் அந்த முழு நிலவு என்ன ஆகுதுங்களா, என்ன ஆகுது, மறையுதுல தேயுது, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு போகுது. அதே போல நியாயப்பிரமாணம் கூட இயேசு கிறிஸ்துடைய பலிக்கு பிறகு என்னது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சு போச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து இங்க பேசுறாரு. நியாயப்பிரமாணத்தின் பலன் ஜீவன், பூமிக்குரிய சுதந்திரம். இந்த நியாயப்பிரமாணத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தினதன் மூலம், இயேசு கிறிஸ்து தன்னை கீழ்ப்படுத்தினதன் மூலம் அதனுடைய பலனை பெற்றுக்கொண்டாரா இல்லைங்களா, பெற்றுக்கொண்டார். எப்படி பெற்றுக்கொண்டார், நீங்க சொல்லுது, அதனுடைய பலன் வந்து ஜீவன், அடுத்தது பூமிக்குரிய சுதந்திரம், ரெண்டையும் பெற்றுக்கொண்டார்னு பார்க்கும்போது நிச்சயமாக பெற்றுக்கொண்டார். தன் ஜீவனை என்ன பண்றார், அவர் பெற்றுக்கொண்டார். பூமிக்குரிய சுதந்திரம், அதன் மேல இருக்கிற அரசாட்சியை என்ன பண்றாரு, பெற்றுக்கொண்டார். இதோட நிக்கலைங்க, இதோட நிக்கல, இது அவருக்காக மட்டும் யோசனை பண்ணிருந்தா இதோட அவர் நிறுத்திருந்திருப்பாரு. ஆனா அடுத்தது ஒரு விஷயம் அவர் பண்றாரு பாருங்க, இந்த கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்துடைய இந்த கீழ்ப்படிதல், இந்த தியாகத்தின் மூலம் ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு பிரமாணத்தை, ஒரு புதிய பிரமாணத்தை உண்டு பண்ணினார் இயேசு கிறிஸ்து. அவிதமாக உண்டு பண்ணி அதன் பலனை யாருக்கு கொடுத்தாரு, விழுந்து போன மனு குலம் பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா கேட்கிறார், இது விசுவாசம் பண்றீங்க, இது புரிஞ்சுக்கிறீங்களா கேட்கிறார். முதல்ல இவங்களுக்கு புரியுதா கேட்கிறார். திரும்பமாக சொல்லப்போனா ஞான நியாய பிரமாணத்தினுடைய பலன், அங்க வந்து ஜீவன் இருக்கு, அதே போல பூமிக்குரிய சுதந்திரம் இருக்கு. இயேசு கிறிஸ்து அதற்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாக, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் நிமித்தமாக அந்த இரண்டு பலனையும் என்ன பண்றார், அவர் பெற்றுக் கொண்டார். அப்படி கீழ்ப்படிதல் மூலமாக அவர் செய்த அந்த பலி தியாகத்தின் மூலமாக ஒரு புதிய பிரமாணத்தை, பழைய பிரமாணம் கிடையாது, ஒரு புதிய பிரமாணத்தை, ஒரு புதிய உடன்படிக்கையை அது உண்டு பண்ணி அது யார் நிறைவேற்றணுமா, அவரு நிறைவேற்றும். அது மாத்திரமல்ல அவருடைய சபை ஜனங்களும் அதை நிறைவேற்றணும். அதற்குண்டான பலன் என்ன தெரியுங்களா, இங்க நியாயப்பிரமாணத்தினுடைய பலன் ஜீவன், பூமிக்குரிய சுதந்திரம் இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொண்டார். ஆனா அவர் பண்ணின ஒரு புதிய பிரமாணத்தின் மூலமாக இந்த அழிந்து போகிற மனுக்குலம், பாவத்தினுடைய மனுக்குலம் என்ன பெற்றுக்கொண்ட ஜீவன் கிடையாது. என்ன ஜீவன், நித்திய ஜீவன் சொல்றார். நித்திய ஜீவன் இந்த பாவ ஜனங்கள் பெற்றுக்கொள்ள, பூமிக்குரிய சுதந்திரம் கிடையாதுங்க. என்ன சுதந்திரம், வானத்திற்குரிய பரலோகத்திற்குரிய சுதந்திரத்தை யார் பெற்றுக்கொள்ளும், விழுந்து போகிற இந்த மனுக்குலம் பெற்றுக்கொள்ளணும், புரிஞ்சுக்கணும். இதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா, நீங்க புரிந்து கொண்டிருக்கிறீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னு கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் நிறைவேற்றின அந்த நிமித்தமாக அவருக்கு கிடைத்த பலன் அதுதான். ஆனா அதற்கு பின்புதாக அவர் உண்டு பண்ண புதிய பிரமாணத்தின் படியாக அழிந்து போகிற அந்த பாவத்தில் இருக்கிற ஜனத்தினுடைய பலன் என்ன தெரியுங்களா, நித்திய ஜீவன், ஆவிக்கு பரவுவதற்குண்டான ஒரு ஆசீர்வாதம், அந்த சுதந்திரத்தை குறித்து அங்க பேசுகிறதா பார்க்கும். ஆறாவது ஒரு கேள்வி அவர் கேட்கும் போது, கிறிஸ்து பலியாக கொடுத்த தன்னுடைய சரீரமும் ரத்தமும் எதை அடையாளப்படுத்துகிறது, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த அந்த ரத்தம், அவரை பிக்கப்பட்ட அந்த சரீரம் எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன சொல்லலாம். சரீரம் அநேக காரியத்தில் நான் பார்த்திருக்கோம், அப்பம் வந்து அங்க சத்தியம் சொல்லலாம் இல்லீங்களா. அப்ப நமக்காக பிக்கப்படுகிற அந்த சரீரம் வந்து அப்பமாக இருக்கு, சத்தியமாக இருக்கு நம்ம சொல்றோம். இப்ப ரத்தம் நம்முடைய ஜீவனாக இருக்கு நம்ம சொல்றோம். ஆனா ஆறாவது கேள்வி என்ன சொல்றான்னு பார்க்கும் போது, தனிப்பட்ட முறையில் அவர் பேசல, ஒட்டுமொத்த மனுக்களம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை அப்படின்னு வித்தியாசமான ஒரு வார்த்தையை மாத்திரம் அங்க வச்சுட்டு போற. இப்ப இதுக்கு அநேக விளக்கம் நம்ம பார்க்கலாம். அப்ப தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட, மனுக்களம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், இயேசு கிருஷ்ணன் சரீரத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம், அவர் ரத்தம் சிந்தினால பெற்றுக்கொண்ட தேவனு கிருபையை அங்க குறிக்கிறது. இது வந்து யாராச்சும் யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா கேட்கிறேன். அநேக நேரங்களில் எனக்காக பிற்கப்படுகிற அப்பம், எனக்காக பிற்கப்படுகிற சரீரம், எனக்காக சிந்தப்படுகிற அந்த ரத்தம் சொல்றோம். ஆனா இங்க ஒரு பாயிண்ட் அவர் சொல்லும் போது, ஒட்டுமொத்த மனுக்களம் சொல்றார். நம்ம ஏற்கனவே இந்த பாடங்கள் கூட நம்ம பார்த்திருக்கோம். ஆறாவது கேள்வி இது கேட்கிறார். ஏழாவது ஒரு விஷயம் பார்க்கும் போது, அப்பம் சரீரம் இந்த ரசமானது ரத்தம், இது பங்கு கொள்வதன் மூலம் கிறிஸ்து எனக்காகவும், புரிஞ்சுக்கணும், கிறிஸ்து எனக்காகவும் அகில உலகத்தாருக்காகவும் பெற்று தந்த ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் நான் ஏற்றுக் கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறேன். முதல் பாயிண்ட் என்ன பண்ணுங்க, நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா கேட்கிறார். ஆனா ரெண்டாவது பாயிண்ட் இந்த ஏழாவது க்வெஸ்சன்ல கேட்கும் போது, அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறதே நீங்க புரிஞ்சிருக்கீங்களா கேட்கலாம், அது உணர்ந்திருக்கிறீங்களா. ஒவ்வொரு சகோதர சகோதரி கேட்கும் போது, உங்களுடைய மீட்பு இயேசு கிறிஸ்து சரீரத்தில் அவர் ரத்தத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஆமா சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் விரிந்த ஒரு மனப்பான்மையோட உலகத்தினுடைய மீட்பு கூட என்ன இருக்கு, அவருடைய சரீரம் அவருடைய ரத்தத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லப்போனா அது கூட ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அநேக நேரத்தில் இது மறந்துடுறீங்களா, ஆனா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா கேட்கிறாரு. இந்த கேள்வி கேட்கும் போது அதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா கேட்கிறார். கடைசியாக எட்டாவது கேள்வி அவர் கேட்டு அவர் முடிக்கும் போது, இவைகளை அறிந்த நான் ஈடுபடையின் மூலம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். உண்மைதான், இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலையை பெற்றுக் கொண்டதன் மேல, அந்த ஈடுபலையின் மேல விசுவாசம் வைத்ததுனால தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கேன், நீதிமானாக நான் என்ன பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். உண்மைதான். இந்த நிலையில் கடைசியாக கேட்கிறது, இந்த நிலையில் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம் பிற்கப்படுவதற்கு நான் என்னை தத்தம் செய்திருக்கிறேன். கடைசியாக கேள்வி கேட்டு முடிக்கிறேன். ஆறு கேள்விகளும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றின கேள்விகள் மாத்திரம் தான். ஆனா ஏழாவது விஷயத்துல அவர் வந்து நம்மை அறிக்கைப்படுகிற பண்ண சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அவருடைய சரீரத்தின் மூலமாக அந்த ஈடுபலின் மூலமாக நம்ம ஒருவர் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். அதே போல மற்ற ஜனங்களும் நீதிமானக்கப்பட வேண்டாமா, படணும், நீதிமானக்கப்படணும். அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு காரியத்தை பண்ணணும் பார்க்கும்போது, இயேசுக்கு சரீரம் மட்டும் மாத்திரம் கிடையாது, என்னுடைய சரீரம் மற்றும் ரத்தம் கூட சிந்தும்படியாக என்ன பண்ணணும், என்னை முற்றிலுமாக தத்தம் செய்யணும். உலக ஜனத்திற்கு பின்பதாக இருந்தாலும் கூட என்னுடைய சொந்த சகோதரன், என்னுடைய சகோதரிக்காக என்னுடைய ரத்தம், என்னுடைய சரீரம் என்ன பண்ணணும், பிற்கப்படணும், அது அப்படியே நம்ம எடுக்கிறது இல்லைங்க. அந்த சரீரம் பிக்கப்படுறதுக்கும் அந்த ரத்தம் சிந்தப்படுறதுக்கும் என்ன அர்த்தம் நமக்கு நிச்சயமாக தெரியும். அப்ப இந்த ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லுவேன். நேற்று கேள்வியில அவர் கேட்டிருக்கிறார். சிம்பிள் குவஸ்டின்ஸ் தான், ரொம்ப பேசிக்கா இருக்கிற குவஸ்டின்ஸ், அடிப்படை கேள்விகள் தான். ஆனா இந்த ஒரு அறிவோடு கூட, இதை அறிந்து கொண்டதோடு கூட, இந்த ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் என்ன பண்ணுவோம், போய் அதுல பங்கு கொள்ளணும் சொல்ற. கடைசியாக அப்படி சொல்லும் போது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சரியான பதில் ஆம் சொல்லி நம்ம உணர்ந்தவர்களாக உண்மையாக நம்ம பதில் சொல்ல வரணும். ஆனா கண்டிப்பா என்ன பண்ணாங்க, பங்கு கொள்ளலாம் சொல்ற, அவசியமாக பங்கு கொள்ளணும். இரண்டாவது பாயிண்ட் சொல்றார், வி மே ஈட் சொல்றார், பங்கு கொள்ளலாம் சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் சொல்லும் போது வி ஷுட் ஈட் சொல்றார். அவசியமாக கண்டிப்பாக இந்த பங்கில் என்ன பண்ணணும், பங்கு கொள்ளணும். கடைசியாக பார்க்கும்போது ஈட் தி ஆல் ஆஃப் இட் சொல்றார். கொஞ்சம் கூட முக்கிய வேண்டாம், கடைசியாக சொல்லி முடிக்கணும். இந்த கேள்விக்கு சரியாக நீங்க ஆமா பதில் உறுதியாக சொன்னீங்கன்னா நீங்க தான் வந்து சரியான ஒரு பாத்திரமாக நீங்க இருக்கிறீங்க. நீ கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க வேண்டாம். என்ன மிச்சம் வைக்க வேண்டாம், அந்த அப்பத்தைய திராட்சரசம் இல்ல, நீங்க பெறப்போகிற பாடுகள்ல மிச்சம் வைக்க வேண்டாம் சொல்ற, நீங்கள் பெறப்போகிற அவமானங்களை நீங்க மிச்சம் வைக்கவே வேண்டாம் சொல்ற, மரணத்துக்குள்ள போறீங்களா அதுல கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க வேண்டாம். முழுவதுமாக கூட என்ன பண்ணுங்க, தத்தம் செய்யுங்க, ஒப்பு கொடுங்க சொல்லி அங்க சொல்றேன். முழுவதமா இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் இதுல பானப்பணுங்கள் சொல்லி கர்த்தருடைய அழைப்பு இருக்கு. எல்லாரும் பானப்பணுங்கள் அப்படின்னா ஒருத்தருக்கோட மீதி இருக்க வேண்டாம், எல்லாரும் என்ன பண்ணுங்க, பானப்பணுங்க. ஏன்னா அந்த தேவனுடைய கிருபையை தேவன் கொடுத்திருக்காரு நமக்கு, அந்த ஒரு வாய்ப்பின் கிருபையை என்ன பண்ற தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் பானப்பணுங்க, அதே போல எல்லாவற்றையும் பானப்பணுங்க தான் அர்த்தம். எல்லாவற்றையும் பானப்பணுங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க வேண்டாம். நம்ம சத்தியில கேட்டிருக்கோம், அந்த நெருப்பலா சுட்ட அந்த கறியை என்ன பண்ணணும், அந்த ஆட்டை கொஞ்சம் கூட மீத வைக்காம சாப்பிடணும், கொஞ்சம் கூட மீத வைக்காம நம்ம சாப்பிடணும், எல்லாவற்றையும் சாப்பிடணும். அதுதான் ஏசு கிறிஸ்துவை சரீரமாக ரூபகாரப்படுத்துகிறது. அப்ப அது என்ன, எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, முற்றிலுமாக எல்லாவற்றையும் சாப்பிடணும்னா ஏசு கிறிஸ்து எவ்விதமாக இருக்கிறாரோ அவர் அப்படியே என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்கிற விஷயம் தான். கொஞ்சம் கூட மிச்சக்க வேண்டாம், அவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய சிந்தையை அப்படியே உள்வாங்கி சொல்லணும், அவருடைய கிரியைகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசம் பண்ணணும். அதான் சொல்றேன். அதே போல உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த பாத்திரத்துல கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க வேண்டாம். அந்த வாய்ப்பு வேற யார் கூட கொடுக்கணும், உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உறுதியான வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நீங்க பங்கு கொள்ளுங்கன்னு சொல்லி அங்க பிரதர் ரசல் கடைசியாக இந்த பாடத்தை அவர் முடிக்கிறதா பார்க்கணும். ரட்சிப்பினுடைய இந்த பாத்திரம், இதை நம்ம கையில் எடுக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம் அந்த ரட்சிப்பின் பாத்திரம், நம்மை மீட்கக்கூடிய ஒரு பாத்திரம், மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து இந்த மாம்ச சரீரத்திலிருந்து மீட்கக்கூடிய ரட்சிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் நமக்கு முன்பாக வைக்கப்பட போகும். அதை நம்ம கை வைக்க போறோம். அந்த பாத்திரத்தை எடுத்தவர்களாக நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில தேவன் நமக்கு செய்திருக்கிற எல்லா விதமான உபகாரங்கள், விசேஷ விதமான ஒரே உபகாரத்திற்காக நாம் என்ன பண்ணணும், கர்த்தரை நாம் தொழுது கொள்ளணும். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு முன்பாக நாம் என்ன பண்ணணும், நாம் நேர்ந்து கொண்ட அந்த பொருத்தனைகளை நாம் தேவனுக்கு அது செலுத்தியாக வேண்டும். கடைசியாக கூட அந்த பாயிண்ட் என்னதான் சொல்லி முடிக்கிறாருன்னா, இதுவரைக்கும் இது செலுத்தணும் அப்படின்னா வருஷ வருஷம் நம்ம வந்து பங்கு பெறுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனா அது ஒரு நாள் ஸ்டாப் ஆகும் சொல்ற, வருஷா வருஷம் பங்கு கொள்றது அது பெரிய விஷயம், தொடர்ச்சியாக போகிற விஷயம் இல்ல, அது ஒரு நாள் ஸ்டாப் ஆகும் சொல்ற. இந்த வருஷம் பங்கு கொள்றவங்க அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க, ரெண்டு வருஷம் இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க சொல்றோம். அது ஒரு நாள்ல நிறுத்தப்படும், அந்த நிறுத்தப்படுகிற அந்த நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து உங்களுடைய பொருத்தனைகளை வந்து உங்களுடைய பலிகளை நீங்க தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருங்க சொல்ற, செலுத்திக்கிட்டே இருங்க. அதுக்கு ஒரு முடிவு நிச்சயமாக இல்ல, அப்படி ஒரு முடிவு இருந்துச்சுன்னா அது நம்முடைய மரணத்துல தான் போய் அது நிற்கும் கொடுப்பாங்க. இவ்விதமான சிந்தனையோடு கூட இன்றைக்கு நம்ம வந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்புல நம்ம பங்கு கொள்ள போகிறோம். திரும்பமாக கிடைக்கிற இந்த இரண்டு மூன்று மணி நேரங்களில் திரும்ப திரும்பமாக இதை பற்றி அதிகமாக தியானம் பண்ணிவர்களாகும். ஒருவேளை இன்னும் நம்முடைய சிந்தையில நம்முடைய இருதயங்கள்ல இன்னும் கொஞ்சம் பாவங்கள் மீறுதல்கள் இருக்கலாம், புளிப்பான மாவு நிச்சயமாக இருக்கலாம், வீட்டை எவ்வளவு அழகா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், மூலம் முடுக்கலாம் ஒரு சின்ன குப்பை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்கிறோமே, நம்முடைய இருதயம் ஒரு சிந்தை யோசனை பார்க்கும், அதுக்குண்டான வாய்ப்பு இன்னும் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு. அப்ப இந்த நேரத்திலாவது அபாத்திரமா அதுல கை வைக்காம தெரிஞ்சு கை வைக்கிறது, அபாத்திரமா என்ன நடத்துது, தெரியாம கை வைக்கிறது இல்ல, அதை பற்றி தெரியாம கை வைக்கிறது கிடையாது, பங்கு பெறுறது கிடையாது, தெரிந்து போயிட்டு என்ன பண்றது, அங்க பங்கு கொள்றது வேண்டாம். அப்ப உள்ள இருக்கிற மனதில் இருக்கிற சிந்தையில இருக்க இருதயத்தில் இருக்க எல்லா சின்ன சின்ன காரியங்கள் இருக்கிற ஒரு பெரிய காரியங்கள் கூட இருக்கலாம், மனக்கசப்புகள் இருக்கலாம், பகைகள் இருக்கலாம், துரோகங்கள் இருக்கலாம், விரோதங்கள் இருக்கலாம், எல்லாம் மறந்துடும், எல்லாம் மறந்துடும். எல்லாவற்றின் நிமித்தம் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு ஒரு பரிசுத்தமுள்ள இறுதி உள்ளவர்களாக, ஒரு சுத்தமுள்ள இறுதி உள்ளவர்களாக, ஒரு வெறுமையான பாத்திரமாக நம்ம கொண்டு போயிட்டு தேவனுடைய சமூகத்துல நம்ம நிறுத்தும் போது நிச்சயமாக தேவன் என்ன பண்றார், அதை நிரப்புகிறாக இருக்கிறார். நிரப்புகிறது மாத்திரமல்ல, அது நிரம்பி வழிகிறவாக தேவன் வந்து அதை செய்ய போகிறார். நிச்சயமாக நம்முடைய பொருத்தனைகளை இவ்விதமாக நிறைவேற்ற நம்ம காத்துக் கொண்டிருக்கும் பிரியமான. கடைசி நேரத்துல கடைசி மணித்துளிகள்ல தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்தமான பந்தியில நம்ம பங்கு பெறுவதற்கு தேவன் எல்லா விதத்திலும் உதவி செய்யணும், உதவி செய்யணும். இன்னும் கூட உறுதி ஆகல, இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கு, இன்னும் கூட அந்த பந்தி நமக்கு உறுதி ஆகும். அப்ப அந்த பந்தியில நம்ம கை வச்சாதான் அது உறுதி. அப்ப அது வரைக்கும் தேவனுடைய வழிநடத்தல் நிச்சயமாக அவருடைய கிருபை நிச்சயமாக நமக்கு வேணும். அந்த வேண்டுதல் கூட நம்ம செய்து கொண்டிருக்கோம். அப்ப அந்த பரிசுத்தமான பந்தியில மிகுந்த பரிசுத்தோடு, மிகுந்த தாழ்மையோடு, பயபக்தியோடு, ஒரு நடுக்கத்தோடு நம்ம போய் அந்த பந்தியில பங்கு பெறும் போது அதுக்குண்டான மெய் ஆசீர்வாதத்தை, எல்லாவித நன்மையான ஈவுகளை தேவன் கண்டிப்பாக நம்ம கொடுக்கறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே தேவன் அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் தேவன் நம்மை காப்பாற்றுவதற்கு அவருடைய கரங்களை நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்ம கடந்து செல்வோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
சகோதர சகோதரிகளே, இந்த நாளுடைய ஒரு கடைசி நிமிடத்துல நிற்கிற நமக்கு தேவன் மீண்டுமாக ஒரு பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார். சோ இந்த ஒரு நாளை குறித்து இன்னும் அதிகமாக நாம் சிந்தனை செய்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு மீண்டுமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் எடுக்கிற அந்த ஒரு பங்கெடுக்கிற அந்த ஒரு பாத்திரம், சோ அது எவ்வளவு முக்கியமானதாக இருக்குது, அதுல நமக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் அது எவ்வளவு பெரிய பொறுப்பு நிறைந்ததாக இருக்குது, அது கூட நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்கள்ல இன்னும் அதை குறித்து கூட நாம் அதிகமாக கூட கேட்டிருக்கிறோம். சோ குறிப்பாக இந்த நேரத்துல நம்ம நினைக்கும் போது கெத்செமனேயில கர்த்தர் இயேசுனுடைய அனுபவம் கூட இந்த அனுபவம் தான் இருந்துச்சு பாக்குறோம். சோ கடைசி அந்த நிமிடத்துல அவர் யோசனை செய்து பார்க்கும் போது அதுதான் அவருக்கு நிறைவான ஒரு நேரமாக இருந்துச்சு. சோ அந்த நேரத்தை பார்க்கும் போது ரொம்ப முக்கியமா அவருடைய ரட்சிப்பு குறிச்சு அவர் அதிகமாக யோசிச்சார். அதே சமயத்துல அவர் மேல இருந்துச்சு இந்த உலகத்தினுடைய முழு உலகத்தினுடைய ரட்சிப்பு கூட அவருடைய அந்த தலை மேல இருந்துச்சு. அதுக்கும் மேலாக இன்னொரு விஷயம் கர்த்தருடைய மனசுல இருந்துச்சு, அதுதான் அவருக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பாரமாக இருந்துச்சு. அதுதான் என்ன பாரம் பார்க்கும் போது பிதாவாகிய தேவனுடைய நாமம். இந்த பூமியில அவர் வந்ததனுடைய நோக்கம் பிதாவாகிய தேவனுடைய நாமம் அவர் எல்லாருக்கும் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பு அவர் சுமந்து கொண்டு வந்திருந்தார். சோ மூன்று மிகப்பெரிய பொறுப்புகள், சோ அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட கண்டிப்பா அது எல்லாமே யாருடைய நாமத்துக்கு தான் அது இழுக்காயிடும்னு அவர் நினைச்சார். பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு அது இழுக்காயிடும். சோ ரொம்ப ரொம்ப ஒரு பாரம், பெரிய பாரம் இருந்துச்சு. அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பங்கெடுப்புல நமக்கு கூட நிச்சயமாக இந்த ஒரு சிந்தை கூட அதிக அதிகமாக இருக்கு. இந்த பூமியில தேவனுக்காக இருக்கிற ஒரே ஒரு ஜனம் அது யாரு தான், இந்த உலகத்திலேயே இன்னைக்கு அவருக்காக வாழ்ற ஒரே ஒரு ஜனம் அந்த பரிசுத்தமான வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாம் தான் இல்லைங்களா. சோ நம்முடைய பொறுப்பு எவ்வளவாக இருக்குது நம்ம அதிகமா சொல்ல வேண்டாம், நமக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம அதை இன்னும் அதிகமாக ஆழமாக இருக்கிற நேரத்தில் நாம் சிந்திப்போம். சோ ஒரு அருமையான ஒரு பாடம் தேவன் இந்த நல்ல இந்த கடைசி நேரத்துல நம்ம கொடுத்திருக்கிறார். சோ தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் நம்முடைய கர்த்தர் மூலமாய் ஏறெடுத்துக் கொள்கிறோம். பகிர்ந்து கொடுத்த சகோதரனுக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன முக்கியமான ஒரு அறிவிப்பு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது 4ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி நம்முடைய ஆராதனையில ஒரு ஆராதனை நேரத்துல ஒரு சின்ன மாற்றம். சோ அந்த மாற்றத்துக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும், கொடுப்பீங்க நம்புறோம். ஸோ ரெகுலரா நம்முடைய ஆராதனை 9 மணிக்கு நம்ம சொல்லியிருந்தோம், ஆனால் 10 மணி நடக்குது. ஆனா இந்த ஒரு நாள்ல நம்ம 7 மணிக்கு ஒரு அந்த ஒரு வாரம் மாத்திரம், வருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 7 மணிக்கு நம்ம அந்த ஆராதனை செய்ய வேண்டியது அது கொஞ்சம் இருக்குது. ஸோ இது காரணம் கூட நம்ம சொல்லிடலாம் அவங்களுக்கு, இந்த பில்டிங்கினுடைய ஓனர் அது ரொம்ப ரெக்வஸ்டா நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. சோ அது மாத்திரம்ல அது இன்னொரு வகையில பார்க்கும் போது ஒரு ஆசீர்வாதம் கூட நமக்கு. சோ அது உண்மையாக அந்த நேரத்துல இது நாள் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்குள்ள போனதே இல்லை. ஒருவேளை நம்ம அதை எப்போ பணி எடுக்கலாம் அப்படின்னா பெயர் சபைகளை இருந்த போது செஞ்சிருக்கலாம். ஆனா இது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. சோ அந்த வாய்ப்பு கூட நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால சகோதர சகோதரிகள், வருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 7 மணிக்கு நாம் ஆராதனை செய்கிறதுக்கு இந்த இடத்துல கூடி வரும்படியாக கூட உங்களிடத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சோ அடுத்ததாக இந்த நாளுக்கு நமக்கு நினைவு கூறுதல், அந்த நேரத்துல 6 மணிக்கு நாம சரியாக ஆரம்பிக்கணும். அனைத்து சகோதர சகல உடன்படிக்கை செய்திருக்கிறவர்கள் தயவு செய்துட்டு நாம் 5 மணிக்கு இங்க கம்ப்ளீட்டா நம்ம கூடிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மேல நம்ம வந்துட்டு ஒரு 6:30 ஆகுச்சுன்னா அது இங்க வரும்போது அது டிஸ்டர்பன்ஸ், நம்மளுடைய சிந்தை கலையிறது, இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ட்ரபுள் இருக்கும். அதனால 5:30 எல்லாருமே இந்த இடத்துல நீங்க கூடியிறதுக்கான முயற்சி பண்ணிடுங்க. ஒருவேளை தூரம் போகிறதா இருந்துச்சுன்னா கூட நீங்க யோசனை படையுங்க, அவாய்ட் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நேரத்துல எங்க பார்த்தாலும் இந்த பண்டிகை அது இதுன்ட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். போயிட்டீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறது கூட ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதனால அந்த சிரமங்கள் எல்லாம் நம்ம தவிக்கிறதுக்கு முடிந்தவரை நீங்க அந்த நேரம் கடைபிடிக்கிறதுக்கு மனதில் வைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது, நீங்க கண்டிப்பா அதை செய்யணும். அடுத்ததாக நடந்து வருகிற எல்லா ஆடுபணியின் வேலைக்காக உங்களுடைய ஜெபங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக இன்றைய நாள் நடக்கிற அந்த ஒரு நேரத்திற்காக, அது ஒரு மாபெரும் சமயத்திற்காக உங்களுடைய ஜெபங்கள்ல அனைவருக்காகவும் கூட நினைத்துக் கொள்ள வேண்டுமோ கூட நான் தாழ்மையோட உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக நம்ம பாடல் புத்தில் இருக்கிற பாடல் 107, சிலுவை சுமந்தோனாக என்ற பாடல் நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். இறுதியாக சகோதரர் மதுகுமார் அவர்கள் நம்ம ஜெபத்தில் நடத்தினார்.
சிலுவை சுமந்தோனாக இயேசுவும் பற்றினே ஆண்டவரே, எங்களுடைய உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவரே நாங்கள் செய்த, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாமல் விட்டோம். உங்களுக்கு பிரியமான காரியங்களை ஆண்டவரே எல்லாவற்றையும் தேவரதாம எங்களை மன்னித்து எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே இந்த மாபெரும் ஆண்டவரே இந்த உடன்படிக்குள்ளா எங்களை நடத்தி வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பார்த்ததில் எங்களை ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி எங்களுடைய உடன் சகோதரர் ஒவ்வொருவரையும் கூட ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளில் கூட நாங்கள் வேண்டிக் தொடர்ந்து இந்த சத்தியத்துக்குள்ளும் ஆண்டவரே எங்களுடைய சிந்தையிலும் ஆண்டவரே ஆண்டவரும் திருக்குமாரனுடைய ஆண்டவரே அந்த அர்ப்பணிப்பை நினைத்தவர்களாய் ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட்ட ஆண்டவரே எங்கள் பரிசுத்தமாகலை பூர்ணப்படுத்த தேவையான சகலமான கிருபையும் பரிசுத்தவனுடைய பலனையும் தந்தர வேண்டும் என்று உலகம் எங்கு நடைபெறும் அறுவடை பணிகள் ஆண்டவரே அதில் ஈடுபட்டிருக்க சகோதர சகோதரிகள் இந்த நாளுக்குரிய ஆண்டவரே இந்த காரியங்களிலே ஆண்டவரே ஆண்டவரே அதற்காக தங்களுடைய பிரயாசங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உங்களுடைய அளவற்ற அன்பினால் ஒவ்வொருவரையும் காத்து ஆண்டவரே ஆண்டவரே இந்த மாபெரும் ஆண்டவரே இந்த ஸ்லாக்கியத்துக்குள்ளாய் எங்களை தகுதிப்படுத்தி பங்கு பெற உதவி செய்ய எங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரே எங்கள் ரட்சகரும் மீட்பரும் பேரான குமாரனுமாய் இயேசு கிறிஸ்துவின் எல்லா நாமத்தில் வேண்டுகிறோம் கேட்டுக்கிறோம் ஜீவனில் நடத்த